கல்வாரி அன்பை என்னிடம் போடு, நெஞ்சம் கலங்கியிருந்தே அப்பாவும் வாழிகள் எப்போதும் நினைத்தார். இது எங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு நாளப்பா. இந்த நாள் இல்லைன்றிருந்தா பாவத்தில் மடிந்திருப்போம், அநியாயத்தில் மடிந்திருப்போம், அக்கிரமத்தில் மடிந்திருப்போம். இந்த நாள் எங்களுக்கு வேண்டியதையா, இந்த நாள் எங்களுக்கு நீர் கொடுத்த பாக்கியம் ஆண்டவர, இந்த நாளுக்காய் நன்றி, இந்த நாளுக்காய் நன்றி, இந்த நாளுக்காய் நன்றி, இந்த நாளுக்காய் நன்றி ஐயா. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரி நான் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா. உலகம் முழுத்திலும் இந்த நாளை முக்கியப்படுத்துகிறார்கள். ஏனென்று சொல்லிச்சுனால் இதுதான் எங்களுடைய ரட்சிப்புக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். கிறிஸ்து மாத்திரம் இந்த நாளிலே சிலுவையிலே மறிக்கவில்லையே, ஆனால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அதனாலேதான் இன்றைக்கும் பலர் பலிகளை செலுத்துகிறார்கள். கர்மம் நீக்கப்பட வேண்டும், பாவம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்கு பலிகளை செலுத்துகிறார்கள். பலர் நம்பிக்கைகளை பல இடத்துல வைத்து ஒரு காரியத்தை செய்கிறார்கள். என்னவெனில், ஆடு வெட்டி ரத்தம் சிந்தப்பட்டு பலி செலுத்தப்பட வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்ற அந்த ஒரு அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிற வண்ணமாக இருந்து ஏழு பொன் வார்த்தைகளை கூறுவதற்கு முன்பதாக அவருடைய சூழ்நிலைகளை கொஞ்சம் பார்ப்பதற்கு நாங்கள் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. கடந்த கிழமை நாம் பார்த்தோம், ஓசன்னா ஓசன்னா சொல்லி ஒரு கூட்டம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உன்னதத்தில் தூக்கி வைத்து பாடியது. அதே ஒரு நாலு நாள் கழித்ததின் பின்பதாக அதே கூட்டம் கிறிஸ்துவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி புலம்பியது. எந்த கூட்டத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி வந்தாரோ அதே கூட்டம் கிறிஸ்துவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி புலம்பியதை நாம் வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓசன்னா என்று அந்த ஆராதனையை கழித்து அவர் நகரத்துக்குள்ளே வந்த பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா 22 அதிகாரம். சில வார்த்தைகளை வாசித்து நாம் சீக்கிரத்தில் கடந்து செல்வோம். லூக்கா 22 அதிகாரம் 42 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். லூக்கா 22:42 வாசிங்கள்.
பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனால் ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
42 வசனத்தை திருப்பி வாசிங்க, பிதாவே
பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார்.
அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. இயேசுவானவர் சிலுவையை தூக்குவதற்கு முன்பதாக அவருடைய நிலைமை எப்படிப்பட்டது என்பது மிகவும் முக்கியமானது அல்லவா? இங்க நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, கெஸ்டமனே தோட்டத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிற பொழுது அவருடைய உள்ளான நிலைமை எப்படி மாறினது என்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வெளியாலே என்ன விதத்தில் அவர் இருந்தாலும், சீசர்களுக்கு முன்பதாக எப்படி இருந்தாலும், அவருடைய உள்ளான நிலைமை எப்படி இருந்தது என்பதை இந்த வேத வசனத்தினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கு நடக்க போகிற அந்த காரியத்தை குறித்து பிதாவோடு உறவாடுகிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய விருப்பத்தின்படி வேண ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேறட்டும். மனுஷீக ரீதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வியாகுலப்படுகிறதும், அதை குறித்து யோசித்து சிந்தித்து அதை குறித்து இது வேணாம் என்று நினைப்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவின் சித்தம் முக்கியமாக இருந்தபடியினால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டுக்கும் ஆண்டவர். வியாகுலப்படுகிற ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கு எப்பொழுது உருவாகிறது என்று சொல்லிச்சினால், அவனால ஒரு காரியத்தை தாங்க முடியாமல் போகிற பொழுது அவனுடைய நரம்புகள் வெளியே தெரிய வருகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வண்ணத்திலே அது தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே வேர்வையானது இரத்த துளிகளாக அங்கே புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே இயேசு சிலுவையை தூக்குவதற்கு முன்பதாக அவர் எந்த நிலைமையில இருந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெஸ்தமனே தோட்டத்திலே இரத்தத்தை சிந்த நமக்காய் ஆரம்பித்து விட்டார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனாலும் இந்த நிலைமையிலையும் இயேசு பின்னிட்டு பார்க்கவில்லை. அடுத்த காரியம் என்ன, அடுத்தது என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டே இருக்கிறார். வானத்தில் இருந்து இறங்கி வந்து அவர்களை பலப்படுத்தினார்கள். அவ்வளவு தூரத்திற்கு அவர் வியாகுலப்பட்டவராய் இருந்தார். அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய கஷ்டம் உணர்ந்தவராய் இருந்தார். எந்த மனிதனும் திடீரென்று மறித்து விடுகிற பொழுது அதை அவனை பாதிக்காது. ஆனால் ஒரு மனிதன் மறிக்க போகிறான், அடுத்த நிமிஷம் அடுத்த காலம் அடுத்த நேரம் உன்னுடைய சூழ்நிலை எப்படி என்ற பொழுது ஒரு மனுஷன் வியாகுலப்படுகிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டவராய், வேதனை நிறைந்தவராய், இரத்தமானது ஒரு மனுஷனுக்கு வேர்வையானது இரத்தமாய் மாறுகிறது எப்பொழுது நினைச்சினால் ஒரு மனுஷனால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே, சகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, மத்தேயு 26வது அதிகாரம் 49-50 வாசிங்கள். மத்தேயு 26வது அதிகாரம் 49-50 வாசிங்கள். ஹல்லேலூயா.
உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்துக்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசு,
நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது நடக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேசித்த ஒரு மனுஷன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்பியிருந்த ஒரு மனுஷன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களையும் வைத்து கடந்து செல்ல இருந்த அந்த நபர்களில் ஒரு மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா? இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முன்பின் தெரியாதவர்கள் வந்து இயேசுவை காட்டி கொட்டிருந்தால் அது வேறு. இயேசுவின் சிலுவை பாட்டுக்கு முன்பதாக இயேசுவின் சூழ்நிலையை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அவரால் நேசிக்கப்பட்டு அவனுக்கு ரட்சிப்புக்காய் தன் உயிரை கொடுக்க வந்த அந்த நபர் இயேசுவை எப்படி காட்டி கொடுத்தார் தெரியுமா? முத்தத்தினால் காட்டி கொடுத்தார். இயேசு சொன்னார், சிநேகிதனே என்னை முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறார்? உள்ளான மனிதனுடைய நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நாம் சிலுவையிலே பார்ப்பதற்கு முன்பதாக, அந்த 7 வார்த்தைகளை பார்ப்பதற்கு முன்பதாக இயேசுவின் சரீரபூர்வமான நிலைமை, உள்ளான நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? தான் நம்பி இருந்த மனுஷன், தான் மீட்டுக் கொண்ட ஒரு மனுஷன், தான் நேசித்த ஒரு மனுஷன், கிறிஸ்துவை என்ன செய்தான்? காட்டி கொடுத்த ஒரு நிலைமை. ஐயா, நான் நம்பாத ஒரு மனுஷன் என்னை காட்டி கொடுத்தால் அது என்னை தாக்காது. ஆனால் நான் நம்புகிற ஒரு மனுஷன், நான் நேசிக்கிற ஒரு மனுஷன், நான் விரும்புகிற ஒரு மனுஷன், நான் நன்மை செய்த ஒரு மனுஷன் என்னை காட்டி கொடுக்கிற பொழுது என் இருதயம் உடைந்து விடுகிறது. இயேசுவானவருடைய உள்ளான மனிதன் உடைக்கப்பட்டவனாய் இருந்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
வெளியான மனிதன் இரத்த வேர்வையிலே, உள்ளான மனிதன் ஒட்டைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இயேசுவின் சிலுவை பாடு எங்கே ஆரம்பிக்கிறது? கெஸ்டமனே தோட்டத்தில் ஆரம்பிக்கிறது. சிலுவை சுமந்த பொழுதல்ல, கெஸ்டமனே தோட்டத்தில் ஆரம்பிக்கிறது. அவருடைய சூழ்நிலை உள்ளும் புறமும் உடைக்கப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 26 67 68 வாசிங்கள். ஹல்லேலூயா.
அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான சிருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அத்தருணத்தில் பேதுரு வழியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்.
அப்படி இருக்கட்டும். முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நம்முடைய நிலைமைகள் சரியாக இருக்கிற பொழுது செய்துவிடலாம். ஆனால் இயேசுவின் நிலைமை தேவ சித்தத்தை செய்யக்கூடிய நிலைமை இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் இப்பொழுது என்ன செய்ய, ஐயா, ஒரு மனுஷன் துப்புகிற பொழுது அவனுடைய எல்லா விதமான காரியங்களும் உடைக்கப்பட்டுவிடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து துப்பி அடித்து அவரை பேசி அவரை துப்பி அவர் கன்னத்தில் அறைந்து கொண்டு இருக்கிற பொழுது நாம் ஒரு விதத்தில் நினைக்க வேண்டும், இயேசுவின் சூழ்நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொல்லி. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் மனுஷனாக இருந்தாரோ அவ்வளவு தூரம் அவர் தேவனாக இருந்தார். ஆனால் மனுஷீக ரீதியிலே இவைகளை சகிக்க எவராலும் முடியாது. ஆகவே கிறிஸ்துவின் 7 வார்த்தைகளுக்கு முன்பதாக இயேசு இருந்த சூழ்நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பிடித்துக் கொண்டு போய் சிலுவையில் அறைந்த ஒரு காட்சி இங்கே இல்லை. இயேசுவானவர் சொட்டு சொட்டாக உடைக்கப்பட்டார். சொட்டு சொட்டாக உள்ளானதும் வெளியிலும் அவர் உடைக்கப்பட்டார். உடைக்கப்படுகிறவர்களுக்கு உடைப்பினுடைய பாரமும் வேதனையும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். இயேசுவானவர் உடைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு துப்பப்பட்டு அடுத்தது என்ன மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசு நம்பின மிகப்பெரிய ஒரு சீஷன் என்ன செய்தான் தெரியுமா? பேசுறது மாத்திரமல்ல, மறுதளித்ததும் மாத்திரமல்ல, என்ன செய்தான் தெரியுமா? சபிக்க தொடங்கினான். கிறிஸ்துவை நேசித்த, கிறிஸ்துவாலே நேசிக்கப்பட்ட ஒரு மகன் இயேசுவை என்ன செய்கிறான்? சொற்ப நேரத்தில் சபிக்க தொடங்கினான். ஐயா, ஒரு மனுஷனை பேசுகிற பொழுது தாங்க முடியவில்லை, ஆனால் கிறிஸ்துவை சபித்தார். அதையும் அவர் தாங்கிக் கொண்டார். ஆனால் தேவ சித்தத்தில் இருந்து ஒரு அடி இயேசு பின்வைக்கவில்லை. எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், என் தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற குறிக்கோளி அவர் கண்ணோக்கமாயிருந்தார். சரீரபூர்வமாக உடைக்கப்பட்டு, வெளிப்பிரகாரமாக உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இருந்தாலும் தேவனுடைய நோக்கத்தில் இருந்து ஒரு குறைவும் இல்லை. இயேசு எங்கே போய்கொண்டு இருக்கிறார்? சிலுவையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார். இயேசு எங்கே போய்கொண்டு இருக்கிறார்? கல்வாரியை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார். கல்வாரிக்கு போகிறதற்கு முன்பதாக இயேசுவின் நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? தன்னால் நேசிக்கப்பட்டு இவன் மேலன் சபையை கட்டுவேன் என்று சொல்லி நினைத்த மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா? கிறிஸ்துவை சபித்தான். கிறிஸ்துவை சபித்தான். ஐயா, உள்ளத்தை பாருங்கள், உள்ளத்தை பாருங்கள், இயேசுவின் உள்ளான மனதை பாருங்கள். எப்படிப்பட்டவராய் இப்பொழுது இருக்கிறார், எப்படிப்பட்ட வேதனை நிறைந்தவராய் அவர் இப்பொழுது இருக்கிறார், எப்படிப்பட்ட துக்கம் நிறைந்தவராய் அவர் இப்பொழுது இருக்கிறார். மத்தேயு 27வது அதிகாரம் 27ல் இருந்து வாசிங்கள். 27வது அதிகாரம் 27ல் இருந்து வாசிங்கள்.
அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவர் வஸ்திரங்களை கலட்டி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி
துப்பி
அந்த கோலை எடுத்து
எடுத்து
அவரை சிரசில் அடித்தார்கள்.
அடித்தார்கள்
அவரை பரியாசம் பண்ணின
அவர்கள் பரியாசம் பண்ண பின்பு
அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள்.
அவர்கள் சிலுவையில் அறையும்படி என்ன செய்தார்கள், கொண்டு போகிறார்கள். அதற்கு முன்பதாக என்ன நடந்தது, கிறிஸ்துவுக்கு ஒரு முள்முடியை சூடி அதை கோலினால் அடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த முள்முடியை குறித்து அநேகர் அநேக வியாக்கியானங்கள் கொடுக்கிறார்கள். தலையிலே முள்முடியை சூடி அடிக்கிற பொழுது அந்த முட்கள் தலைக்குள்ளேயும் கண்களூடாகவும் வெளியே வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள். இயேசு சிலுவையை தூக்குவதற்கு முன்பதாக இயேசுவின் சூழ்நிலை நிலைமை எப்படி இருக்கிறது, அவர் அடிக்கப்பட்டு அவர் நறுக்கப்பட்டு அவர் துன்பப்பட்டு ஆனாலும் இயேசு தன் பிதாவின் சித்தத்தில் இருந்து விலகவில்லை, விலகவில்லை. அவரை பரியாசம் பண்ணினார்களாமே, இப்பொழுதும் தேவ சித்தத்தை செய்வதிலே அவர் குறிக்கோளாக இருக்கிறார், அவர் விட்டுவிடவில்லை. இது காணும் ஐயா, இந்த நிமிஷத்திலையும் இயேசுவானவர் சிலுவையை சுமக்க மறுத்திருந்தார், உனக்கும் எனக்கும் இன்றைக்கு ரட்சிப்பு கிடையாது, உனக்கும் எனக்கும் இன்றைக்கு விடுதலை கிடையாது, உனக்கும் எனக்கும் பரலோகம் கிடையாது. இயேசுவின் சிலுவை பாட்டுக்கு முன்பதாக இயேசுவின் சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஏசாயா 53வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்கள். ஹல்லேலூயா.
எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வழிபட்டது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது.
இயேசுவை பார்க்கிற பொழுது அவர் நேசிக்கப்படக்கூடிய ஒரு ரூபத்தில் இப்பொழுது அவர் இல்லை. முள்முடி சூடப்பட்டு காரி துப்பப்பட்டு அடிக்கப்பட்டு அவர்களை கேலி பண்ணி அவருக்கு அங்கிகளை அவர்கள் கிழித்து அவரை பார்க்கக்கூடிய ஒரு ரூபத்தில் இயேசு இப்பொழுது இல்லை. வாசிங்க.
அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார்.
இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் கல்வாரி நாட்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களாகும். காலங்கள் வருஷங்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களாகும். இவைகள் மத்தேய சுவிசேஷத்தில் எழுதப்படவில்லை, ஏசாயா தீர்க்க தரிசனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதப்பட்டவைகள். எப்படி எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய், அவர் துக்கம் நிறைந்தவராய், அவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவராய், எல்லாராலும் தள்ளிவிடப்பட்டவராய், காயம் நிறைந்தவராய், ஆட்டை போல பேசாமல் கடந்து சென்றாராம். எங்க தெரியுமா? சிலுவை சுமப்பதற்கு. அவர் முறுமுறுக்கு இல்லப்பா. அவர் ஏன் இதன் சொல்லி ஒரு காலம் நினைக்கல? ஏன் தெரியுமா? உன்னையும் என்னையும் அவர் நேசித்த விதம் உண்மையானதாயிருந்தது. அவர் எந்த தருணத்திலையும் அவர் என்னை குறித்து உன்னை குறித்து முறுமுறுக்கல. அவருடைய சூழ்நிலை தாங்க முடியாமல் இருந்தும் அவர் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் ஒருபோதும் முறுமுறுக்கல. அவர் விரும்பி செய்தார், அவர் விரும்பி செய்தார், அவர் விரும்பி செய்தார். இது என்னுடைய பிள்ளைகள், இது என்னுடைய ஜனம், இவர்களுக்காக நான் அடிக்கப்பட போகிற ஆட்டை போல மௌனமாக சிலுவை அண்டை கடந்து சொல்லுகிறேன். இந்த ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது சிலுவை வைக்கப்படுகிறது. அவருடைய உள்ளான மனிதர் உடைக்கப்பட்டிருந்தார். வெளியிலே ரத்தம் வெள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவர் நடப்பதற்கு பலம் இருக்கவில்லை. வெயில் அகோரத்தில் அவர் நின்று கொண்டு இருக்கிறார். கடந்து மலை மீது அவர் ஏற வேண்டிய நிலைமையாக இருக்கிறது. ஏறிக்கொண்டே போகிறார். சிலுவை அண்டை வந்து அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது அவருடைய ஏழு முத்துக்களும் அங்கே இருந்து புறப்படுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஏழு முத்துக்களும் சிந்திக்க வேண்டியவைகள், யோசிக்க வேண்டியவைகள், எங்கள் வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானவைகள். கிறிஸ்துவானவர் சிலுவையிலே இருந்து கூறிய அவ்வளவு முத்துக்களும் அவைகள் பொருள் நிறைந்தவர்களாய் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆகையினாலே சிலுவையிலே இருந்து ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்து பேசின ஏழு முத்துக்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் வானத்தில் இருந்து பேசப்படவில்லை, இந்த வார்த்தைகள் பூமியில் இருந்தும் பேசப்படவில்லை. இடையிலே சிலுவையிலே தொங்கப்பட்ட ரீதியிலே இருந்து பேசிய வார்த்தைகளாக இருக்கிறது. கவனமாய் கேளுங்கள். அந்த வார்த்தைகள் நமக்கு உயிர் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது, நம்மளை வாழ பண்ணுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. கிறிஸ்து எங்களுக்காய் செய்தவைகளை ஒரு விஷயம் நாம் சிந்திப்போமாக. தயவு செய்து இந்த நாளிலே கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த படத்தை உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போடாதிருங்கள். அதை பார்த்த வண்ணமாகவே நாம் வார்த்தைகளை நாம் கவனிப்போம். முதலாவது இரண்டாவது முத்துக்களை நாம் பார்ப்போம். பிரதர் சுகந்தன் அவர்கள் வந்து உங்களோடு பேசுவார். ஹாலலூயா,
ஹாலலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இன்றைக்கு அந்த முதல் இரண்டு வார்த்தைகளையும் நான் தியானிக்கும்படியாயிருக்கிறேன். என்னோடு கூட தயவுசெய்து திருப்பி அதை வாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணி அந்த தியானத்தை கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷகம் 23 அதிகாரம் 34 வசனமும் 43 வசனமும்.
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கும் மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
ஹல்லேலூயா. ஒரு விசை இந்த இரண்டு வார்த்தைகளுக்குமாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய மகா சுத்த கிருபையினாலே இந்த நாளை உண்டாக்கி ஜெயமெடுத்த இந்த நாளிலும் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கவும், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காய் எடுத்து தந்த அந்த ஜெயத்திலே உரிமை பாராட்டவும், அதனாலே நாங்கள் ஜீவிக்கவும், அதனாலே நாங்கள் உங்களை மகிமைப்படுத்தவும் தந்த சிலாக்கியத்துக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே அந்த சிலுவை பாடுகள் உடனே கூடவும் தேவரீர் நீங்கள் உதிர்த்த அந்த வார்த்தைகளை குறித்து இந்த நாளிலும் நாங்கள் தியானம் செய்கிறோம். ஆண்டவரே தேவரீர் நீங்க தாமே அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதை கை கொள்ளும்படிக்கு எங்களை அறிவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் செவிக்கிறேன் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். இந்த ஏழு வார்த்தைகளை குறித்து உங்கள் எல்லாருக்கும் நன்றாகவே பரிச்சயமாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அதை நாங்கள் தியானித்த போதிலும் தயவு செய்து இந்த வார்த்தைகளுக்குரிய வெளிப்பாடுகள் ஏழு வார்த்தைகளும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகளை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும், ஒவ்வொரு விளக்கங்களை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளின் பின்னணி என்ன என்பதை அறியாமல் நாங்கள் அப்படியே வருஷ வருஷம் கடந்து போகிறது தேவனுக்கு ஏற்றதல்ல. அதனாலே அதுக்குரிய பின்னணி என்பதை குறித்து ஒரு வசனத்தை மாத்திரம் நாங்கள் வாசித்து அதற்கு பிறகு இதை தியானிக்கிறது இதுக்கு உகந்ததாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனாலே உபாகம புஸ்தகத்திலிருந்து 29வது அதிகாரம் 29வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க.
மறைவானவைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள்.
ஹலலூயா. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அடுத்த வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆக ஏழு வசனங்களையோ அல்லது எந்த வசனத்தையாவது நாங்கள் தியானித்து அதனுடைய ஒரு வெளிப்பாடு என்று சொல்லி ஒன்று உண்டாயிருக்குமானால் அதை தேவன் எங்களுக்கு கொடுப்பாரானால் அதை எதற்காக கொடுக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அதை நாங்கள் கையாளும்படிக்கு கொடுக்கிறார். ஹலலூயா. எனக்கு இதை குறித்து வெளிப்பாடு இருக்கிறது என்று சொல்லி நான் பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு அல்ல, அந்த வெளிப்பாடு என்னை நோக்கி வருகிறது எதுக்காக என்று சொல்லி சொன்னால் அதை நான் கையாளும்படிக்கு, என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை நான் சீர் செய்யும்படிக்கு, ஏதோ ஒரு குறைவுகளை நிறைவாக்கும்படிக்காக தேவன் திருவுளம் பற்றுகிறார் இல்லையா. எபிரேயர் சொல்கிறார், ஆங்காங்கே தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றுகிறார். ஆக இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த வாழ்க்கையானாலும் சரி, அவர் செய்த நடவடிக்கைகளானாலும் சரி, அவர் பேசின வார்த்தைகளானாலும் சரி, எதையுமே அவருடைய தன்னுடைய சுய சித்தத்தின் பேரில் செய்யாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தின்படியே அதை செய்தார். இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே எழுதியிருக்கிற தீர்க்க தரிசன வாக்கியங்கள் நிறைவேறும்படிக்கு சில காரியங்களை அவர் செய்தார், சில காரியங்களை அவர் பேசினார். எதையுமே தன்னுடைய சுய விருப்பத்தின்படி அவர் செய்யாமல் தேவனுடைய சித்தத்தின்படியே தேவன் முன்குறித்தது படியே அவர் எல்லாவற்றையும் செய்தார். ஆக இந்த முதலாவது வசனம் சொல்கிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ரெண்டு வசனத்தை வேகமாய் வாசிங்கள். என்னோடு கூட அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2:23, முதல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:23.
அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின் படியேயும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள்.
ஹலலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, அப்போஸ்தலர் 4:27-28.
அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்துவும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள்.
ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறதும்படி பார்த்தால் எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடந்திருக்கிறது. காட்டி கொடுத்ததும் தேவனுடைய சித்தம்தான், அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டதும் தேவனுடைய சித்தம்தான். அப்படியானால் எங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழ வேண்டும், எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி என்று சொல்லி சொன்னால் எதற்காக இயேசு இப்படி ஒரு விண்ணப்பத்தை பண்ண வேண்டும்? எல்லாமே தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கும்போது பார்வோம் கூட தேவனுடைய நீதியை நடப்பிக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் என்று வேதத்திலே ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய சித்தத்தை தான் நடத்துகிற பாத்திரங்களாய் இவர்கள் இருக்கிறார்களானால் எதுக்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும்? நாங்கள் அதை மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், தேவன் நியமித்தபடிதான் இந்த உலகத்திலே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்காக நாங்கள் தீமையை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தீமைக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளக்கூடிய நல்ல ஆவியின் அறிவை, நல்ல ஆத்துமாவை, நல்ல மனசாட்சியை தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே நாங்கள் எந்த குற்றத்தை செய்வதா இருந்தாலும் மனசாட்சியை மீறித்தான் நாங்கள் அதை செய்கிறோம். மனசாட்சி உங்களோட பேசாது இல்லை, பேசுகிறது. அந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் அல்ல, அந்த சத்தத்தை நாங்கள் அடக்கித்தான் எந்த மீறுதல்களையும் செய்ய முடிகிறது. என்றால் தேவனுடைய மனசாட்சியானது மனுஷன் மரிக்கும் வரைக்கும் அது ஜீவித்துக் கொண்டே இருக்கிறது எங்களோட கூட. அந்த கடைசி மூச்சு போகும் வரைக்கும் அதனுடைய பணி அங்கே இருக்கிறது. இந்த வசனத்தை கவனித்தீர்களானால் அதிலே ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே, இப்ப நாங்க கேட்டோம் இல்லையா, அவருடைய சூழ்நிலை சிலுவை பாட்டுக்கு அவர் போகும்போது எப்படிப்பட்ட ஒரு மன சூழ்நிலையிலே போகிறார் என்பதை நீங்கள் எல்லாரும் கேட்டீர்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கூட இப்படிப்பட்டவர்களுக்காக ஜபிக்கிற ஒரு ஜபம் உடைய ஒரு இருதயம் அவருக்கு இருந்தது. என்ன சொல்றார், இவர்களுக்கு மன்னியும். முதல்ல சொல்றார், மன்னிப்பை கேட்கிறார், இவர்களுக்கு தயவாய் மன்னியும். தெரியாதவர்களுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஆனாலும் அவர் சொல்றார், இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள். ஒரு அறியாமல் செய்கிற தவறுகளை மனுஷராகிய நாங்கள் அநேக தடவை மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர்களாக இருக்கிறோம். தேவன் அறிந்தும் செய்கிற பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மகா தயவு பெருத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இல்லையா? மனுஷர்கள் அறியாத தவறுகளை சில நேரங்களில் மன்னிப்போம், ஆனால் தேவனோ அறிந்து செய்கிற பாவங்களை கூட ஆண்டவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். அதற்காகத்தான் அந்த சிலுவை. ஆனால் இங்கே அவர் அறியாமை என்று சொல்வது என்ன? நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அறியாமை என்பது அவர் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. யோவான் 8:43 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷகம் 8:43 வாசிங்க.
என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா?
ஹல்லேலூயா! பாருங்க, இன்னைக்கு அநேகம் பேர் கேட்காவிட்டால் எப்படி விசுவாசிப்பான் என்று சொல்லி சொல்வார்கள். ஆனால் அவர்கள் கேட்காததுக்குரிய காரணத்தை தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறார். எனக்கு இது தெரியாதென்று அநேகம் பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் தெரியாதென்று சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கேயோ எப்பொழுதோ அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஆனால் அவர்கள் தங்கள் காதுகளை மூடிக்கொண்டார்கள், இருதயங்களை மூடிக்கொண்டார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் நீதி இல்லாதவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்கிறவர். இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்ட அநேகர் நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுடைய மூதாதையர்களுக்கு இந்த சத்தியம் போகவில்லையே, அவர்கள் எப்படி மரித்து போனார்களே, அவர்களை எப்படி தேவன் நியாயம் தீர்ப்பது என்று சொல்லி. தேவன் நீதிபரராக இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா! நானும் நீங்களும் சந்தேகப்படுகிற அளவிலே அவர் கிடையவே கிடையாது. அவர்களுக்கும் அந்த சத்தியம் அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்றார், நோவாவின் காலத்திலே தேவன் நீடிய பொறுமையா இருந்த போது அந்த சத்தியத்துக்கு கீழ்படியாமல் போன ஆவிகள் என்று சொல்லுகிறார். அதே போல தேவனுடைய சத்தமானது என்னுடைய மூதாதையர்களுக்கும் எங்கேயோ எப்படியோ போய்கொண்டுதான் இருந்தது. ஆனால் அவர்கள் அதை கேட்க மனதில்லாது இருந்தபடியினாலே அவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்க முடியவில்லை. இன்னைக்கு இவரை சிலுவையிலே அறைகிறவர்கள் கூட அவருடைய சத்தத்தை கேட்க விருப்பமில்லாதபடியினாலே, இயேசு சொன்னதை கேட்க விருப்பமில்லாதபடியினாலே, அநேக இடத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் காதுகளை பொத்திக் கொண்டு இவன் தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க மனதில்லாததினாலே, சரியா, எந்த இரட்சகருக்காக காலாகாலமாய் தலைமுறை தலைமுறையாய் புலம்பிக் கொண்டிருந்தார்களோ அந்த இரட்சகர் வந்தபோது அவரை கல்வரில் ஒருவனுக்கு சமனாக்கினார்கள். ஹலலூயா. அந்த அறியாமையைத்தான் ஆண்டவர் குறித்து சொல்லுகிறார், அந்த அறியாமையை மன்னியும் பிதாவே. அந்த கடின இருதயத்தினாலே உண்டான அந்த அறியாமை. தயவுசெய்து நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, சபை என்பது வேற எதுவுமே அல்ல, அது சிலுவையினுடைய அந்த அடிஸ்தலம். அந்த சிலுவை பாடுகளினுடைய அடிஸ்தலம் தான் சபை. நீங்கள் சபையாக நீங்கள் கூடி வரும்போது எங்கே வருகிறீர்கள் என்று சொன்னால், கல்வாரியிலே எங்களுடைய பாவங்களுக்காய் மறித்த அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கீழே நாங்கள் வருகிறோம். அதுதான் அந்த கிருபையின் ஆசனம். அந்த கிருபையின் ஆசனம் எங்களுக்கெல்லாம் மன்னிப்பை பெற்று தந்த கிருபாசன தண்டையிலே நாங்கள் கூடி வருகிறோம். தயவு செய்து எபிரேயர்லேருந்து ஒரு வசனம் வாசிங்க, 12:24 வாசிங்க.
புது உடன்படிக்கையின் மஸ்தியத்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
ஹல்லேலூயா. பாருங்க, புது உடன்படிக்கையின் மஸ்தியராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துக்கும் ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் நலமானவைகளை பேசுகிற தெளிக்கப்படுகிற ரத்தமாகிய கிறிஸ்துவின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். சிலுவையில இருந்து நலம் என்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு, தனக்கு உண்டான அவமானங்களை குறித்து பேசாதபடிக்கு, தனக்கு மனக்கடினங்களை கொடுத்தவர்களை குறித்து பேசாதபடிக்கு, தனக்கு துரோகம் செய்தவர்களை குறித்து பேசாதபடிக்கு, தேவன் துரோகிகளுக்காக வரங்களை வாங்கின எங்களுடைய தேவன் அந்த அவர்களுக்குரிய மன்னிப்பை தேவனிடத்திலே வைக்கிற நன்மையை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆபேல் தன்னுடைய ரத்தத்துக்காக தேவனிடத்திலே நியாயம் கேட்டான், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தனக்காக நியாயம் கேட்காமல் அறியாமலே இருக்கிற அந்த ஜனங்களுக்காய், இன்னும் தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல், தேவன் மனுஷனாய் வந்தார் என்ற சத்தியத்தை அறியாமல் அவருக்கு தீங்கு செய்கிற மனுஷர்களுக்காக அவர் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார். பவுல் சொல்றார், அவருடைய பாடுகளின் ஐக்கியம் என்ன என்றதை நான் அறிகிறதுக்காக நான் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் விட்டேன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அவருடைய பாடுகளின் ஐக்கியம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே, ஜனங்களாலே பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே, நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாலே வெறுக்கப்பட்ட ஒரு நிலையிலே, கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே அவர் இருந்து கொண்டு எப்படி தேவனுடைய சித்தத்தை நடத்தும்படிக்கு உண்மையான இந்த ஜெபத்தை செய்ய முடிகிறது. பவுலுக்கு இது விளங்கல்ல. அதனால சொல்ற, பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன், நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்றால், மாமிச அறிவிலே இந்த தேவனுடைய தியாகத்தை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் அதை தெரியப்படுத்தினாலே ஒழிய, அந்த அன்பின் ஆழம் என்ன, அந்த அன்பினுடைய அகலம் என்ன என்பதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளவே முடியாது. எங்களாலே ஓரளவுக்கு தான் சகிக்க முடியும், ஓரளவுக்கு தான் பொறுத்து கொள்ள முடியும், ஓரளவுக்கு தான் எங்களுக்கு மன்னிக்க முடியும். ஆனால் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தின கிறிஸ்துவானவர் மரண சூழ்நிலையிலும் தன்னை அடித்தவர்களுக்கும் தன்னை சூழ்நிற்கிறவர்களுக்குமாக ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார். அதுதான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ஏனென்றால் இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாதவர்கள். அறியாத சூழ்நிலையில செய்கிற தவறுகளை கூட தேவன் மன்னிக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் ஜெபிக்கிற என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவர் அப்படி ஜெபிச்சபடினதான் அநேக நேரங்களில் நாங்கள் தெரிந்தும் செய்கிற காரியங்களை தேவன் மன்னிக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்கள் எத்தனை நேரங்களில் எத்தனை பேரை பற்றி எவ்வளவு பிழையான அபிப்பிராயங்களை எங்கள் இருதயங்களை கொண்டோமோ, எவ்வளவு தவறான கருத்துக்களை கொண்டோமோ எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் நினைவுகளை எல்லாம் நியாயம் தீர்க்கிற ஒரு காலம் இருக்குன்னு சொல்லி நீதிமொழிகள் சொல்லுகிறார் இல்லையா. சாலமன் சொல்ற, நினைவுகளையும் செயல்களை மாத்திரமல்ல, பேச்சுக்களை மாத்திரமல்ல, நினைவுகளையும் நியாயம் தீர்க்க போகிறபடினாலே. அப்படியானால் எங்களுடைய நினைவுகள் எத்தனை நியாய தீர்ப்புக்கு நேராக நிற்கிறதோ எனக்கு தெரியாது. நாங்களெல்லாம் தினசரி ஆண்டவரிடத்திலே அதுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அந்த சிலுவையிலே அவர் பெற்றுத்தந்த அந்த விடுதலையானது எங்கள் வாழ்க்கையிலே அது பலிக்க வேண்டும் இல்லையா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நாங்கள். என்றைக்கு அவர் எங்களுக்காக சிலுவையிலே இப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு விடுதலையை வாங்கி தந்தார் என்று என்றைக்கெல்லாம் நாங்கள் உண்மையாய் விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு அவருடைய காயங்கள் ஆற்றப்படும், அன்றைக்கு அது தழும்புகளாக மாறும், அப்பொழுது அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாவோம். தோமா மாதிரி கையை போட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது, கையை போட்டா காயம் ஆறாது, காயம் ஆறாது. அவிசுவாசியா இருந்தீங்கன்னு சொன்னா அவருடைய காயங்கள் இன்றைக்கும் ரத்தம் சிந்துகிற காயங்களா தான் இருக்கும். இந்த நல்ல நாளில நல்ல சிந்தனை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் இல்லையா? கிறிஸ்து அதற்காகத்தான் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பே ஒரு பெரிய சுலாக்கியம். இந்த உலகத்தில் அநேகம் பேருக்கு கிடைக்காத ஒரு அழைப்பு இல்லையா? இந்த அநேகம் பேருக்கு கிடைக்காத ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை குறித்து அநேகர் அறியாதபடினாலேதான் இன்றைக்கு அப்படி நாங்கள் நடந்து கொள்றோம். என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அழைப்பின் சுலாக்கியம் மகா பெரியது. இது எல்லாருக்கும் கிடைத்ததல்ல, எல்லாருக்கும் போல இலகுவாய் கிடைக்கிறதும் அல்ல. மாறாக தேவன் தம்முடைய ஆதி தீர்மானத்தினாலே, அனாதி தீர்மானத்தினாலே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே அந்த மன்னிப்பை பெற்றவர்களாய், அந்த தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாய், தேவன் சொல்லுகிற அந்த அறியாமையிலிருந்து விலகினவர்களாய் இன்றைக்கு நாங்கள் அவருடைய சமூகத்திலே நிற்கிறோம். அதற்காகத்தான் இந்த தியானம். நாங்கள் தேவனுக்கு நன்மைகள் செய்யும்படிக்கு இல்லையா, அறியாமலும் நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் போகாதபடிக்கு, அந்த அறியாமை இருளிலிருந்து தேவன் என்னையும் உங்களையும் விடுவிக்கும்படியாகத்தான் இந்த சிலுவையிலே இப்படி ஒரு வசனத்தை சொன்னார். நன்றாக விளங்கிக்கொள்ளுங்க, தேவனுடைய ரத்தம் நன்மைகளை பேசுகிற ரத்தம். அந்த ரத்தத்தினிடத்திலே வந்து நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். அதுதான் அந்த திருச்சபை. இந்த ஜபத்தின் மூலம் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. என்ன தெரியுமா? இந்த கழுவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சியை கொடுக்கிறதுக்கு முக்கியமாக நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜபந்தான் காரணமாக இருக்க வேண்டும். அவனும் இந்த ஜபத்தை கேட்டிருக்க வேண்டும். அதுவரைக்கும் மனம் மாறாத அவனுடைய அந்த வாழ்க்கையிலே இந்த ஜபம் ஒரு மாறுதலை கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவனும் அந்த சிலுவையிலே அறையப்படும் வரைக்கும் ஒரு மற்ற கழுவனை போலதான் இருந்தான். அவனுக்கும் சில வேளையில அப்படியான யோசனைகள் தான் இருந்திருக்க கூடும். ஆனால் இயேசு பண்ணின இந்த ஒரு ஜபம் அவனை அசைத்திருக்க வேண்டும். அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதான எல்லா தோற்றங்களையும் அது மறித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் அவ்வளவு சாட்சி கொடுக்கிறான். அவனுக்கு முதலே அந்த காரியங்கள் தெரிந்திருந்தால் அவன் மனம் திரும்பி அந்த தன்னுடைய தொழிலில் இருந்து அவன் விடுபட்டிருப்பான். ஆனால் இது என்ன நடக்கிறது? சிலுவையிலே இல்லையா, சிலுவையிலே அவனுக்கு அந்த ஞானம் வெளிப்படுத்தப்படுகிறது. பாதிக்கப்படாத, பாவம் செய்யாத, தவறு செய்யாத ஒருவர் எனக்காகவும் அவரை தண்டிக்கிறவர்களுக்காகவும் தேவனிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஜபத்தை ஜபிக்கிறாரே என்கிற அந்த நல்லுணர்வு அவனுக்குள்ளே பிறந்திருக்க வேண்டும். அதனாலேதான் அவன் சாட்சி சொல்லுகிறான், அவனாலே மற்றவனை கடிந்து கொள்ள முடிகிறது. அவன் சொல்றான், நாமோ செய்த தண்டனை ஏற்ற கிரியலுக்கு ஏற்ற தண்டனையை பெறுகிறோம், ஆனால் இவரோ நம்மை போல அல்ல, செய்யாததுக்காய் தண்டனை அனுபவிக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றார். 42 வசனத்திலே சொல்லுகிறார், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இங்கேதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற பலன், தேவனை உத்தம இருதயத்தோடு விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற பலன்தான் இந்த வசனம். வாசிங்க, அது 43 வாசிங்க.
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வந்து உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி அங்கே எதுவுமே சொல்ல இல்ல, டைரக்டா அதனுடைய பலனுக்கே அவர் போய்விடுகிறார். அதான் கவனிங்க, இவன் சொல்றா என்ன, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தருளும். இப்ப ராஜ்யம் என்ன, நாங்கெல்லாம் என்ன நினைப்போம், அவர் ஆரவாரமாய் தேவ தூதர்களோடு வந்து 1000 வருஷம் அரசாட்சி பண்ணணுமே என்று சொல்லி. ஆனால் சிலுவையிலே அவர் மறிக்கிறதே, சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறதே ஜெயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய கிரியைகளை அவர் எங்கே செய்து முடிக்கிறார். அதனாலே அவர் என்ன சொல்லுகிறார், அவரை பரதீசிலே நீ என்னோடு கூட இருப்பார்னு சொல்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரித்து தான் பரதீசுக்கு போக போறார். இவனுக்கும் அதே நிலைமை தான் நடக்க போறது. ஆனால் எதுக்கு இவனை பரதீசுக்கு கொண்டு போறார்? வெளிப்படுத்தல் 2:7 அங்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அதற்கு வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:7.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது.
ஹலலூயா. பாருங்க, மனம் திரும்பி சுத்த இருதயத்தோடு தேவனை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த வாக்கு தத்தம் உண்டாகும். ஹலலூயா. இதைத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெயங்கொண்ட வாழ்க்கை என்று சொல்லி. ஹலலூயா. நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒருவன் சிலுவையிலே மாமிச மரணத்தை நோக்கி இருக்கிற ஒருவனுக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் தேவன். அவன் அவரை விசுவாசித்த போது, அவருடைய ராஜ்யத்தை குறித்து விசுவாசித்து அறிக்கை செய்த போது, தன்னுடைய பாவங்களை குறித்து அவன் அறிக்கை செய்த போது, தேவனுக்கு அவன் நச்சாட்சி கொடுத்த போது, அவன் ஜெயங்கொண்டவனாக பரதீசிலே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக அங்கே கொண்டு செல்லப்படுகிறான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் பொய்யுரையாத தேவன். ஹலலூயா. அவர் விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே அது பலிக்கும். அது இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசமே, பாகுபாடு இல்லாமல் அது எல்லார் மேலும் பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அது யாரா இருந்தாலும் சரி, நீதிமான் என்கிற அந்த கோட்டுக்குள்ளே நுழைந்து விட்டால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்துக்குரிய சுதந்திர பலனை அவன் அடைந்தே தீருவான். அவனுடைய பழைய வாழ்க்கை தேவனுக்கு எப்பேற்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை, அவனை தன்னை போல புது ஜீவனுடையவராய், புது ஆத்மாவுக்குள்ளாய், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தராய் அவரை மாற்ற வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, சிலுவையிலே தேவன் பெற்றுத்தந்த விடுதலை அதுதான். சிலுவையிலே தேவன் எங்களுடைய அறியாமையை விடுதலையாக்குகிறார். நாங்கள் எங்களுடைய பாவம் எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளா இருந்திருந்தாலும் சரி, தேவனை உத்தம இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போகிற அந்த நிச்சயத்தை தேவன் ஊர்ஜி செய்கிறார். ஹலலூயா. பாருங்க, எழுதப்பட்டபடி என்று அநேக காரியங்களை தேவன் செய்தார். இப்ப நீங்க அடுத்து வரப்போறவர்கள் தியானிக்கிற அந்த வசனத்திலே அதை காணலாம். ஆனா இந்த ரெண்டும் எழுதப்பட போகிறதுக்காக தேவன் பேசினார். ஏற்கனவே எதிர்காலத்தில் எழுதப்பட போகிற காரியத்துக்காக தேவன் சொல்லுகிறார். அறியாமை என்பது ஒரு மகா பெரிய இருள். ஏனென்றால் இஷ்டவேளை என்னுடைய ஜனத்தை தேடி நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஜனம் இன்றைக்கு கூட அவர்கள் தேவனே வாரும், மேசியாவே வாரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் போய் அது புனித ஸ்தலங்களாய் காணுகிறார்கள். ஆனா இஸ்ரவேல போய் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி பாருங்க, இயேசு கிறிஸ்துவை யாரென்றே தெரியாதுன்னு சொல்லுகிறார்கள். ரொம்ப கொடுமையான விஷயம். நான் அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஏச்சே போனேன். எப்படிப்பா உலகம் முழுக்க அந்த நாட்டையே பரிசுத்த நாடு என்று புனித ஸ்தலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்கே வாழுகிற ஒரு பாக்கியத்தை பெற்ற ஜனங்களோ கிறிஸ்துவை நாங்கள் அறியோம் என்கிறார்கள். இன்றைக்கு நடக்கிற காரியம் நான் சொல்றேன். எதனால? அறியாமையினால. கட்டுண்டவர்களா இருக்கிறார்கள், இருதயத்திலே வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் இயேசு. சொன்னார், நியாய பிரமாணத்தை நான் அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லுகிறார். நியாய பிரமாணம் அன்பை வைத்து உருவானது, மன்னிப்பை வைத்து உருவானது. அதை மனிதர்கள் பாவித்துக் கொண்ட விதம்தான் வேற. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை இவர்கள் கையாளுகிற தன்மையை மன்னியும், என்னை இவர்கள் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாததை மன்னியும், எனக்கு இவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லி எனக்கு செய்கிற அநியாயங்களை மன்னியும். இன்னைக்கு அநேக இடங்கள் அதுதான் நடக்குது இல்லையா? தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று சொல்லி அநேகர் அநேகரை தண்டித்து விடுகிறார்கள். தேவன் அதற்காகவும் ரத்தம் சிந்தியிருக்கிறார். அந்த அறியாமைகளுக்காக தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நானும் நீங்களும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த சத்தியமுள்ள ஆவி எங்களுடைய இருதயங்களிலே உருவாக வேண்டும் என்பதற்காக அறிக்கை செய்கிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிக்கை செய்கிற அந்த சத்தியமும் பலமும் எங்களுக்கு உருவாக வேண்டும் என்பதற்காக, வெளியரங்கமா எங்களுக்கு அவைகள் உருவாக வேண்டும் என்பதற்காக, உலகம் எங்களை பகைத்தாலும் சரி எங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் எந்தவித மாற்றங்கள் ஏற்படாவிட்டாலும் சரி, மரணமே வருகிறதா இருந்தாலும் சரி, அந்த மரணத்திலும் கூட இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் விசுவாசிக்கும்படிக்கு அவர் அந்த சிலுவையிலே மரணத்தை உத்தரித்தார். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த ஜெயமெடுத்த இந்த நாளிலே, உலகத்திலே நாங்கள் எத்தனை நாட்கள் ஜீவிக்க போகிறோமோ எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் வெளிப்படுத்தப்பட்டவைகள் நானும் என்னுடைய பிள்ளைகளும் கையாளும்படிக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற என்பதை நாங்கள் வாசித்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த வார்த்தைகளும் நானும் நீங்களும் கையாளும்படிக்குத்தான். முதலாவது, நானும் நீங்களும் எங்களுக்குள்ளே இருக்கிறதான அறியாமைகளை தேவ நீதியின் மூலம் அகற்ற வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு ஏற்ற அந்த இருதயம் உள்ளவர்களாய், தேவனுக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாய், எங்களுடைய பாவங்களை குறித்து மனஸ்தாபப்படுகிறவர்களாய் இல்லையா, கர்த்தருடைய சத்தியம் அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இல்லையா, எங்களுடைய குறைவுகளை குறித்து நாங்கள் மனஸ்தாபப்படுகிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புகிறவர்களாய், முக்கியமாக தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புகிறவர்களாய், அவருடைய ராஜ்யம் வர வேண்டும், ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்திலேதான் நீதிமான்கள் சேர்க்கப்படுவார்கள் என்கிற அந்த நல்ல எண்ணத்தினாலே என்னுடைய சூழ்நிலை நான் ஆக்கினைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கலாம், எனக்கு சிலுவையிலே ஒரு மரணம் என்னை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம், எனக்கு வியாதி இருக்கலாம், எனக்கு வறுமை இருக்கலாம், எனக்கு வேற குறைவுகள் இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து சொன்ன முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இரண்டாவது, ஒரு கள்ளன் கள்ளனாக அறியப்பட்டிருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை மீட்டு அவர் தன்னோடு கூட்டிச் சென்றார் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெரியாம செய்கிறவர்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, தெரிந்து செய்கிறவர்களையும் அவர் மனம் திரும்புகிற பொழுது மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, அநேகர் நாம் கள்ளனை கள்ளனாகவே பார்த்துக் கொண்டே இருக்கிறோம், அவன் பரலோகம் சென்று விட்டான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யார் யார் தேவனுடைய சமூகத்துக்கு போவது என்பதை அவர் மாத்திரம் நிறைவு செய்கிறவராக இருக்கிறார் இல்லையா. இன்றைக்கு அநேகரை நாம் கொலைகாரனாக பார்க்கிறோம், அந்த கொலைகாரன் எப்பவோ பரலோகத்துக்கு போய்விட்டான். அநேகரை கள்ளனாக நாம் பார்க்கிறோம், அந்த கள்ளன் எப்பவோ தேவனிடத்தில் போய்விட்டான். அநேகரை கெட்டவர்களாக நாம் பார்க்கிறோம், அநேகர் தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே யார் யார் தேவனுடைய சமூகத்துக்கு வருவது என்பதை அவர் மாத்திரம்தான் முடிவு செய்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். மூன்றாவதாக, நாம் மூன்றாவது சிலுவையிலே இருந்து கொடுக்கப்பட்ட மூன்றாவது முத்து நாம் பார்க்க போகிறோம். தயவு செய்து கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாராக. பிரதர் மயூரன் வந்து அவர் பேசுவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. வார்த்தைகளை உச்சரிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஜோவான் 19:26-27 வசனம்.
அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, இஸ்திரியே, அதோ உன் மகன் என்றான் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான்.
அப்படியே கண்களை மூடி சின்ன ஜோபம் ஒன்று செய்து நாம வார்த்தைகளை கடன் சொல்லும். தகப்பனே, இந்த வேலைக்காய் கண்டு செலுத்தப்பா. ஆண்டவரே, இந்த கேட்கிற வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்குப்பா. ஆண்டவரே, கேட்கிற மாத்திரமல்ல, இந்த வசனத்தில இருந்து நாங்கள் எடுக்கிற சத்தியங்களை, எங்களுக்கு கொடுக்கிற சத்தியங்களின்படி நடக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்க, இந்த கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்க, என்னையும் ஒப்புக் கொடுக்க, நீங்களே நடத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். மீண்டும் அதை அடுத்து வாசிங்க.
அப்பொழுது இயேசு
தம்முடைய தாயையும்
அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு
தம்முடைய
தாயை நோக்கி இஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார்.
இப்ப மூன்றாவது வார்த்தையை பேச வந்திருக்கு பாருங்க. மூன்றாவது வார்த்தை அந்த சீசனை ஆண்டவர் செய்கிறார், அதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். மதுவளை பார்த்து சொல்ல, அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். இதுல இருந்து நாம சத்தியத்தை கற்றுக்கொள்ள என்னவென்று சொன்னால், தேவன் நமக்கு ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சிலுவையின் மத்தியிலே எங்களுக்கு ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவர் மரித்த வேளையிலே, மரித்து மாமிசத்திலே இருந்த நாட்களிலே நிச்சயமாகவே அவருடைய தாயார் இயேசு கிறிஸ்துவுக்கு சமையல் கொடுத்து போனால் எவ்வளவோ ஒரு பிள்ளையை எப்படி பராமரிக்கிறதுன்னு சரி எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதே வண்ணமாக பார்த்ததன் நிமித்தமாக அவர் அந்த கோர சிலுவையிலே தொங்குற வேளையிலே சொன்னார், தாயை பார்த்து தாய் வேதனையோடு ஒரு கவலையோடு ஒரு கலங்கின உதயத்தோடு இருந்த வேளையிலே அவர் அந்த சிலுவையின் நோக்கத்திலும் என்ன செய்தார், தாயை விரும்பனையை விடாமல் தனக்கு அன்பா இருந்த சீசனை பார்த்து சொன்னார். ஏன்னு சொன்னால், அன்பா இருக்கிறவன் தான் இன்னொரு அன்பை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அன்பு இருக்கிற உள்ளத்தில தான் அன்பை எதிர்பார்க்க முடியும் சொன்னான். தாய் வேதனையோடு நறுக்கத்தோடு இருக்கிற இந்த வேளையில ஒரு அன்பு தேவை, ஒரு அரவணைப்பு தேவை. ஆனப்படியா தான் சொன்னா, தனக்கு அன்பாயிருந்த சீசனை பார்த்து சொன்னான், அதோ உன் தாய் என்று சொல்லி கொடுத்தார். ஆகவே அவர் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே ஏற்படுத்திய இந்த உறவு முறைகளை இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பலவிதமான செய்திகளையும் எவ்வளவுத்தையும் நாம கேட்கிறோம், எவ்வளவு கேவலமான முறைகள் நடந்து கொண்டு. ஆனால் இந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த உறவில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் இன்றைய நாளுக்குரிய சத்தியமாக இருக்கிறது. எங்களுடைய தாய் தகப்பனை நாம மதிக்கிறோமா? எங்களுடைய தாயை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு சில குடும்பங்கள் நம்ம பார்ப்போமா இருந்தால், சில தாய்மார் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளாத நிலைமைகள் உண்டு, சில பிள்ளைகள் தாய்மாரை ஏற்றுக்கொள்ளாத நிலைமைகள் உண்டு. அநேக நாம நியூஸ்களை கேட்கிறோம், எவ்வளவோ கைவிடப்பட்ட நிலைமையில இருக்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து மாமிசத்தை இருந்த நாட்களிலே அவர் தாயை தள்ளிவிடவே இல்லை. அவர் மருந்து சிறுவையில முடிக்க போறதுக்கு முன்பதாக கூட அந்த வார்த்தையை சொன்ன, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்கிற ஒரு அன்பான வார்த்தையை ஏற்படுத்தி கொடுத்துக்கிற. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையிலிருந்து நாம சத்தியத்தை கற்றுக்கொள்ளுமா இருந்தால், நிச்சயமாக தேவன் எங்களை பலப்படுத்துவரா இருக்கிறார். ஆகவே இந்த ஏழு வார்த்தைகள் பேசப்பட்டது, ஏழு வார்த்தையிலும் நாம அதிகமாய் பேசிட்டே போகலாம். ஏழு வார்த்தையிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கூட ஏழு விதமான சத்தங்கள் இருக்கு. கோடு சிலுவையிலே அவருடைய சத்தம் அதிகமாயிருந்தது. பாருங்க, அவர் அந்த சிலுவையிலே இருந்த போது அன்பின் சத்தமாக துணித்தார். அன்பின் சத்தமாக இருந்தது, பாசத்தின் சத்தமாக இருந்தது, உணர்வின் சத்தம், உறவின் சத்தம், உண்மையின் சத்தம், அதிகாரத்தின் சத்தம், அறுவடையின் சத்தமாக இருந்தது. சிலுவையில தொங்கிய வேளையிலே எப்படியாக ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்தி தான் தன்னுடைய மரணத்தை முடித்துக் கொண்டார். எல்லாம் முடிந்தது முடித்தார். எங்களுடைய வாழ்க்கையில நாம செய்கிற காரியங்களை பூர்ணமாக முடித்து இருக்கிறோமா? இல்லை, அறுகுறையாக விட்டு இருக்கிறோம். சரியான செய்ய வேண்டிய கடமைகள் நாம செய்திருக்கிறோமா? ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை முழுவதுமாக பூரணமாக நிறைவேற்றி முடித்தார். எங்களுக்கு ஒரு சொல்லப்படுகிற ஒரு சிறிய காரியத்தை கூட எங்களால சில சந்தர்ப்பங்களிலே சில சூழ்நிலைகளிலே நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த வேளையிலே நம்ம எல்லாவற்றையும் உதறி தள்ளி விடுகிறோம். ஆனாலும் அந்த மத்தியிலே இயேசு கிறிஸ்து பூரணமாக முடித்தார். அதே பக்குவம் எனக்கும் உங்களுக்கும் வருமா இருந்தால், நிச்சயமாக வருகிற நாட்களிலே தேவன் எங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே கேட்கிற வார்த்தைகளை மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களை மாறுகிற வேளையில் தான் வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த ரெண்டு அடுத்த வசனத்தை வாசிங்க, 27.
பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான்.
பாருங்க, அந்த சீசன் என்னவாம், அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டார். இன்னைக்கு சேர்த்து கொள்ளுகிற உறவு. இயேசு கிறிஸ்து யாரையும் புறம்பே தள்ளினவர் அல்ல, மற்றவர்களை குற்றப்படுத்தினவரும் அல்ல. குற்றப்படுத்தவர்களை குற்றப்படுத்தாமல் மன்னித்து விட்டு, போ இனி பாவம் செய்யாதே, இனி இப்படி செய்யாதே, இந்த தவறு திரும்ப செய்யாதே, செய்த பாவங்களை மீண்டும் மீண்டுமாக செய்யாதே என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அந்த சிலுவையின் மத்தியிலும் கூட அவர் இப்படியான வார்த்தைகளை தான் வெளிப்படுத்தினார். பாருங்க, உறவு முறையை, உறவு பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு செய்தி படித்தேன், அமெரிக்காவில் பாருங்க, தாயும் மகனும் திருமணம் செய்திருக்கிறாங்க. தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த மகா புனிதமான உறவு முறைகளை இன்றைக்கு எவ்வளவு கேவலமாக இன்றைக்கு கீழ்ப்படுத்திக் கொண்டு போகிறார்கள். மனுக்குள்ள மாறி போகிறது. இதை விட இன்னும் அதிகமான செய்திகளை பேசிட்டு போகலாம். ஆனாலும் ஆனாலும் இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த உறவு முறைகளை தேவன் என்னையும் உங்களை ரட்சித்ததன் நிமித்தம் தேவன் இந்த உறவு முறையை பாதுகாத்து. ஹாலேலூயா. எத்தனையோ பேர் தள்ளப்பட்ட நிலைமையிலும் எத்தனையோ பேர் வெறுக்கப்பட்ட நிலைமையிலும் இருக்கிறார். அவர்களை பார்க்கிற வேளையில இன்னைக்கு எங்களுக்கு ஒரு தாயை போல நாம் நேசிக்கிற உறவு வேண்டும். தாயை போல நேசிக்கிற இதயம் எனக்கு வேண்டும். தாயை போல உறவு கொள்கிற ஒரு நேசம் எங்களுக்கு வேண்டும். எவ்வளவு பேர் தங்கள் நேசிக்க யாரும் இல்லையே என் கண்ணீரோடும் கவலையோடும் அங்க லாய்ப்போடும் இருக்க அநேக தாய்மார் உண்டு. அநேக உறவுகள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனபடியதான் ஆண்டவர் அந்த சிலுவையில் எங்களுக்கு ஒரு நல்ல உறவு பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சில சொல்லுவாங்க தங்களுடைய அம்மா உயிரோட இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லாதபடியா சபையில் எங்களுக்கு அநேக முதிர்ந்த தாய்மாரை கொடுத்திருக்கு. அதற்காக நாம் முதல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தோம். அருளியா அந்த தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இப்படி அநேக காரியங்கள் பேசிட்டு போல. அநேக சகோதரன் இல்லையே கூட பிறந்த யாருமே இல்லையேன்னு சொல்லி சில பேர் என்னோட பேசும்போது பேசுவாங்க. ஆனால் எங்களுக்கு எவ்வளவோ சகோதரர் எங்களை சபையில கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையின் நாளே எங்களை கொடுத்திருக்கிறார். சிலுவையின் மரணத்தின் மூலம் தேவன் எங்களை கொடுத்திருக்கிறார். அந்த உறவை நாம பாதுகாக்க வேண்டியவளா இருக்கிறோம். அந்த உறவுகளை இன்னைக்கு நினைச்சு சில சந்தர்ப்பங்களே உடைத்து தள்ளி விடுகிறோம், வெறுத்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் மத்தியிலும் கூட அவர் அந்த உறவை முறிக்கவே இல்லை. மரண பரியந்தமாக தன்னை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துதான் செயல்படுத்தினார். இன்னைக்கு நாம எப்படி செயல்பட்டுக்கிறோம்? ஒரு சின்ன காரியம், சின்ன வேதனை. சொன்னா மூன்றாறு வார்த்தையை பேசுங்கன்னு சொன்னா எனக்கு பேசுறதுக்கு எதை பேசணும் சொல்லி நான் கேட்ட வழியில மரண வேர்வை. அவரை பேசுவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை, ஆனாலும் தகுதி படுத்தி இருக்கிறார். ஆனா இந்த ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு எவ்வளவு தயக்கங்கள் பயம். காரணம் என்ன? அவருடைய மகிமை, அவருக்கு மகிமைக்கு ஒப்பிட முடியாது எங்களுடைய வாழ்க்கையை. ஆனாலும் எங்களை தகுதிப்படுத்தி தன்னை நேசத்தினாலே அந்த சிலுவையின் மரணத்தினாலே தனக்கு எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த தேவனுக்கு எவ்வளவுக்கு நாங்கள் உண்மையா இருக்க வேண்டுமோ, எவ்வளவுக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம கீழ்ப்படிய வேண்டுமோ, அவ்வளவுக்கு கீழ்ப்படுகிற வேளையில நிச்சயமா தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. மீண்டும் இருக்க அந்த வசனத்தை வாசிங்க, 27.
பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான்.
பாருங்க, இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் ரெண்டு பேரும் சொல்லுவோம். இயேசுவுக்கு மிகவும் ஒரு அன்பான சீசன். அவனை தான் பார்த்த பாருங்க, சிலுவையில தொங்கின வேளையிலே பார்த்தார், இவன் தான் ஏற்ற ஒரு மகன். இதை சொல்லுவோம் என்று சொல்லித்தான் அந்த சிலுவையில இருந்து அவளுக்கு மரியாளுக்கு என்ன சொல்கிறார், மகன் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அது முதல் அவளை சேர்த்து கொண்டு மாறினான் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிட்டு இருந்த வேளையிலே பாருங்க, எவ்வளவு விதமான சிந்தனைகள், யோசனை, பிதாவின் சித்தம் எதையாச்சும் இருக்கா, ஏதாச்சும் இருக்கா, உண்ட உண்டாய் முடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் கடைசியா பேசின இந்த 7 வார்த்தைகளிலும் அவர் எல்லாவற்றையும் முடித்து முடித்தார். ஹல்லேலூயா. ஆகவே எங்களுக்கு கொடுக்கப்படுகிற உறவுகள்ல, எங்களுக்கு கொடுக்கப்படுகிற காரியங்கள்ல நம்ம எல்லாவற்றையும் சரியாக முடிப்போமாய்தான் நிச்சயமாக தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியத்தை கொண்டு வருவார். எங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சில காரியத்தை முடிக்காத படியினால்தான் எங்களால மீதியான காரியங்களையும் செய்ய முடியாம இருக்கிறது. காரணம், மற்றவர்களை நேசிக்கிற உறவு வேண்டும். இன்னைக்கு வயசு எல்லாம் இல்லாமல் சில பேர் பேசுவாங்க. ஒருமுறை நான் சிறு வயதில கண்ட காரியம், ஒரு மகன் நம்ம சிறு வயதா இருந்த வேளையிலே ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு மெல்லி ஒரு கம்பி, இவ்வளவு கம்பி இருக்கு, இவ்வளவு கம்பியால தாய்க்கு அடி, என்ன பயங்கரமான அடி, இன்றைக்கும் நான் மறக்க முடியும், இன்றைக்கும் நல்ல ஞாபகம் வரும். அவங்க விழுந்து கிழந்து குளர்றாங்க, இன்னைக்கு அந்த குடும்பமே இல்லை. நீங்க தாய்மாரை அடிக்கிற, தாய்மாரை உதைக்கிற, தாய்மாரை வெறுக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் நிச்சயமாக இப்படியான எந்த ஒரு காரியங்களும் இல்லாதபடி வாழத்தான் தேவன் எங்களை அழைத்து இருக்கிறார். ஹாலேலூயா. எவ்வளவு பேர் இன்னைக்கு பாருங்க இந்த இடத்துல எல்லாமே இருக்கிற அவங்களுக்கு எல்லாம் இந்த பாக்கியம் இல்லை, ஆனாலும் எனக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. அதற்காக நாம மாயில் முழுவதும் அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த உறவு முறைகளே நாம சரியா இருப்போமா? இருந்தால் சகோதரனை ஏற்றுக்கொள்ள உறவு வேண்டும் எங்களுக்கு. அப்படி இருக்கிற வழியில் நிச்சயமாய் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். சிலுவை பாடுகள் என்பது லேசான காரியம் அல்ல, அது மிகவும் ஒரு கடினமான காரியம். அதில் நாம நடக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம தேவனிடம் சேர வேண்டுமாயிருந்தால், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமாயிருந்தால், இந்த பாடுகளை சுமந்துதான் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த பாடுகள் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்து எங்களுக்காக பாடுபட்டார். நாம சிலுவையை சுமக்க வேண்டியது எங்களுடைய பாடாயிருக்குது. எங்களுக்கு அடிக்கப்பட்டோ நொறுக்கப்பட்டோ இப்படியான பாடுகளை அனுபவிக்க வேண்டும். என்ன எங்களுக்கு வருகிற துன்பங்கள், வேதனைகள், பல காரியங்கள் இருக்குது. ஒருவர் பேசிட்டு அதை எங்களால தாங்க முடியாது. இது சிலுவையிலே ஒரு பகுதி, சுமந்துதான் ஆக வேண்டும். ஏசு எவ்வளவு சுமந்தார், நான் இதில் இருக்கிறேன். இப்ப காடு துப்பிட்டா எனக்கு எல்லாம் சங்குதுவாங்க. என்ன காரியம், என்ன இவருக்கு பேசிட்டார், என்ன இப்படி திடீர்னு துப்பி. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு துப்பி அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட காரணம் என்ன, எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆலலியா அந்த தேவன் சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார். இன்னைக்கு அப்படியே மறித்த நாளை கொண்டாடுகிறேன் ஒழிய, இன்னைக்கு மறுத்தவளாக உயிர்த்திட்டார். உயிர்த்தின்றும் ஜீவனோடு இருக்கிற தேவனை நினைவு கூறும்படியாக, இப்படியா நாட்கள் யாவது எங்களுக்கு கொஞ்சம் உணர்வு வரக்கூடாதா என்பதற்காக இந்த நாட்கள் கொண்டாடப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி என்ன, எங்களுடைய இஷ்டம் போல நடக்கிறோம், எங்களுக்கு ஏற்றபடி நடக்கிறோம். ஆனாலும் இந்த வசனத்தின்படி நாம முறைமைகளை நாம சரியான முறையிலே பேணுவோம். நிச்சயமாக தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். குற்றப்படுத்தாத அன்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு தாய்மாரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்குள்ள இருக்க வேண்டும். தேவன் எங்களை நிறைவாய் ஆசை. ஹலோலியா. ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிந்ததாலே இதோடு முடிக்க அடுத்த காரியத்தை பேச ஹாலலுயா தொடர்ந்து உற்சாகமா இருப்போம். தேவன வார்த்தை கேட்போம். நிச்சயமாய் தேவன் எங்களை பயன்படுத்துவார். ஹாலலுயா. ஆமே. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஹாலலுயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூறிய மூன்றாவது வார்த்தை, இதோ உன் தாய் என்று சொல்லி. ஆமா, நான் பேசுகிற பொழுது யோசித்தேன், ஆண்டவர் தாயை குறித்து சிலுவையிலிருந்து பேச வேண்டி இருந்தால் அது ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது என்று சொல்லி. ஏழு வார்த்தைகளுக்குள்ளே இந்த காரியங்கள் சம்பவங்கள் அடக்கப்பட வேண்டியதல்ல, ஆனாலும் சிலுவையிலிருந்து இது பேசப்பட்டிருந்தால் அவைகள் முக்கியமானவைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த காலத்திலே தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். அதுல இன்னும் ஒரு விஷயம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அநேக தாய்மாருடைய கண்ணீர்களை துடைத்திருக்கிறார். ஆனால் தன்னுடைய சொந்த தாயினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு சிலுவை காரணமாக இருக்கவே இல்லை. சூழ்நிலைகளை வைத்து நாம் காரணங்கள் சொல்லக்கூடாது. தாய் தகப்பன்மார் கடைசி நாட்களிலே நல்லாயிருப்பதற்கு அவர்களை சரியான விதத்திலே நடத்த வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பு. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது, அதற்கு நேராக ஒரு காரணமும் கிடையாது. உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் சரியாக வைக்கவில்லை, பார்க்கவில்லை என்று சொல்லி சொன்னால் நாம் தேவனுடைய வாழ்த்திலிருந்து பிசகுகிறோம் என்று சொல்லி அர்த்தமாகும். உங்களுக்கு தாய் தகப்பன் இல்லை என்று சொல்லி சொன்னால் வேறொரு தாய் வயது முதிர்ந்தவர்களை கவனியுங்கள், தப்பே கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னொருவனை கூப்பிட்டு இதோ உன் தாய் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து விட்டு போனார். ஆகையினாலே சபைகளில் இருக்கிறார்கள், தேசத்திலே தாராளமாக இருக்கிறார்கள், நன்று கவனியுங்கள். ஆண்டவர் சிலுவையிலே இந்த வார்த்தையை சும்மா சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டியதை குறித்து நாம் வேதத்தில் ஏராளமாக பார்க்கலாம். அவருடைய விருப்பங்களை நாடுங்கள், செயல்படுங்கள். ஹல்லேலூயா. இது மூன்றாவது முத்தாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் நாலாவது முத்தாக நாம் பார்க்க போகிறோம். தயவு செய்து கவனமாயிருங்க, வார்த்தைகளை கவனித்து கேளுங்க. ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு எங்களுடைய உள்ளத்தை சாய்ப்போமாக. ஹல்லேலூயா. பிரதர் ரூபன் வந்து நாலாவது வார்த்தைகள் நம்மளோடு பேசுவார். ஹல்லேலூயா.
நம்ம ஜபத்தோடு கூட நாலாவது வார்த்தையை கடந்து செல்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பிதாவாகி எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இருமை விட்டு விலகுவதுமில்லை, எம்மை கைவிடுவதுமில்லை என்று வாக்குறுதி பண்ணி இம்மட்டமாய் எங்களை நடத்துகிற அன்பில் தெய்வமே, தொடர்ந்துமாய் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை உம்முடைய சித்தத்தின்படியே நடத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம்ப்பா. உம்முடைய கிருபைக்கும் கிருபை உள்ள வசனத்துக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கணும்ப்பா. எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கேடும் எங்கள் ஜீவன் பிதாவே. ஆமென். நான்காவது வசனமாக வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 46 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
ஆமென். இந்த வசனங்களை குறித்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்தும் நாம் பல பேர் பலவிதத்தில் நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக, அதாவது எனக்காகவும் உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் தான் பாடுகளை பட்டார். எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, ஏசியா 53:6 எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக, எங்களுடைய அக்கிரம நிமித்தமாக அவர் மீது எல்லாமே சுமத்தப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். ஆகவே எங்களுடைய அக்கிரமங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே எல்லா வேதனைகளையும் எல்லா துன்பங்களையும் பட்டார் சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னுடைய கேள்வி என்று சொன்னால் நாம் சுருக்கமாக போகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளுக்கு, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரணத்தை உத்தரித்தார். அது மட்டுமல்ல, அவர் பிதாவுடைய இருந்த தொடர்பையும் ஒரு நேரத்திலே துண்டிக்க வேண்டியதாக வந்துவிட்டது. ஏன்? அவர் நம்முடைய பாடுகள், நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக அவர் அந்த அக்கிரமங்களை சுமக்க வேண்டிய தருணத்திலே பிதாவுடைய இருந்த ஒரு நொடிப்பொழுதையும் அவர் துண்டிக்க வேண்டியதாக வந்துவிட்டது. அப்படி அவர் சிலுவையிலேயே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த பிற்பாடு எங்களுக்கு ஒரு ஆத்ம விடுதலை அவர் தந்திருக்கின்றார். அதனாலே நாம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாகவும் வாழுகிறோம், நாம் ஏற்ற விதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் எங்களுக்காக பாடுபட்டதன் நிமித்தமாக, எங்களுக்காக சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த நிமித்தமாக நாம் அவருக்கு என்னத்தை செய்கிறோம் என்றதே நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டும். அவர் நமக்காக, நாம் வாழ வேண்டுமென்றதுக்காக, நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமென்றதுக்காக எல்லாவற்றையும் சுமந்தார். பிதாவோடு இருக்கின்ற அந்த ஐக்கியத்தை ஒரு சிறு கனப்பொழுதும் அவர் அந்த தொடர்பை துண்டிக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்? பாவத்தை பார்க்காத பரிசுத்தராக இருக்கிறபடியால் தன்னுடைய குமாரனுக்கு மேலாக எல்லா பாவங்களை கொட்டும் பொழுது, சுமந்து தீர்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அந்த நேரத்திலே ஒரு கணம் தன்னை மறைத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். அந்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். அவர் சுமந்து தீர்த்த பிற்பாடு அவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையும், ஒரு பாதுகாப்பையும், ஒரு சந்தர்ப்பத்தையும், ஒரு நித்திய ஜீவனையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த நன்றி பிரகாரமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே நாம கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அவர் எங்களுக்காக சிலுவையிலே விதைக்கப்பட்டார். நாமும் அவருக்காக நம்முடைய வாழ்நாட்களே அவருக்காக விதைக்கப்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் மனம் போகின்ற ஒரு வாழ்க்கையில வாழ்வது அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தினாலே அழைக்கப்பட்டு, தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு, நாம் ஒரு விதைக்கப்பட வேண்டிய ஒரு தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். நாம் மனம் போன போக்கில் நாம் வாழ்வோமாக இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்ட எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த அந்த 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 பாக்கியம் ஒரு அர்த்தமற்றதாக போய்விடும். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் எதன் அடிப்படையிலே எங்களை மீட்டுக் கொண்டாரோ, எங்களுக்காக அவர் சிலுவையிலே விதைக்கப்பட்டிருக்கிறார், சிலுவையிலே தேவ சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாமும் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்பதே இந்த நாளிலும் உகந்தது என்று நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன், நம்புகின்றேன். அதே நேரத்திலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே புலம்புகின்றார். இது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரு உண்மையான ஒரு காரியமாக இருக்கின்றது. யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகின்ற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அந்த தேவ பிரசன்னத்தை விரும்பாத எந்த ஒரு தேவ பிள்ளைகளும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம பிரயோகிக்கலாது. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு இழக்கும் பொழுதே இந்த அங்கலாய்ப்பும் இந்த பரிதபிப்பும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருந்து அது வரும். தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்து தேவ பிரசன்னத்தை இழக்கும் பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இருந்து வருகிற அந்த குமுறல், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. அதே மாதிரி இந்த தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விளக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருவது காரியமாக இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தையும் சொல்லிவிட்டு நான் முடிக்கின்றேன். நாம் எப்பாடுபட்டாலும் எந்த நேரத்திலும் தேவனோடு வைத்திருக்கின்ற உறவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொன்ன ஆண்டவற்ற வார்த்தை நம்முடைய வாழ்நாளிலே நிறைவேறுமாக இருந்தால் நாம் பிதாவோடு வைத்திருக்கின்ற உறவிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிதாவோடு வைத்திருக்கின்ற உறவிலே நாம விரிசல் எங்களுக்குள்ள ஏற்படுமாக இருந்தால் நாம் பிதாவுடைய சித்தத்தை நிறைவாக நிறைவேற்றி முடிக்க முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாங்களும் இந்த நாளிலே நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே நாங்களும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு நாம் எந்த நேரத்திலும் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே வலியுறுத்துகிறேன், அது சொல்லுகிறேன். ஆகவே என்னுடைய டைம் அது முடிந்துவிட்டபடியா அடுத்த காரியத்தை பார்த்து.
ஹல்லேலூயா. நான்காவது வார்த்தையாக வேதம் என்ன சொல்ற, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அந்த நாட்களை பார்த்தீங்கன்னா பிதாவுக்கும் இயேசுவுக்கும் எப்பொழுதும் தொடர்பு முறிக்கப்படவே இல்லை. அது முறிக்கப்படவே இல்லை. முறிக்கப்பட்ட ஒரே ஒரு நேரம் எதுன்னு சொல்லிச்சுன்னா சிலுவையில் மாத்திரம்தான். நடந்தது என்னன்னு சொல்லிச்சுன்னா சூரியன் எப்பொழுதும் உதித்து கொண்டே இருக்கும். சூரியன் எப்பொழுதும் உதித்து கொண்டே இருக்கும். ஆனால் சில வேளைகளில் முகுள்கள் வருகிற பொழுது அந்த கதிர்கள் வர முடியாமல் போகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது எல்லா பாவங்களும் அவர் மேல் கொட்டப்பட்டு கொண்டு இருந்த பொழுது பாவத்தை பார்க்க கூடாத தேவன் ஒரு விசை திரும்பினார். அந்த சந்தர்ப்பத்தை இயேசுவாய் சகிக்க முடியாதிருந்தது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதிருந்தது. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். தேவ பிரசன்னத்தை எந்த வேளையிலும் நாம் இழந்து போகாதிருப்போமாக. இழந்து போகிற பொழுது ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தை இழந்து போகிறேன்னு சொல்லி அறிந்து புரிந்து கொள்வானே ஆனால் அவன் தேவனுடைய தொடர்பில் இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதுவே சிலுவையிலே நடந்தது. ஹல்லேலூயா. கடைசியாக நாம் பாட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த சூழ்நிலைக்கு அவர் ஆட்கப்பட வேண்டியது காரணம் யார் தெரியுமா? நான் தான். இயேசு அப்படி கதறுவதற்கு அவர் அந்த நிலைக்குள்ளே உட்படுத்தப்பட வேண்டியதுக்கு காரணவாளி யார் தெரியுமா? நான் தான். பாருங்க, ஹல்லேலூயா. நான் செய்த அநியாயம், நான் செய்த அக்கிரமம், நான் செய்த பாவம் அவரை அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இயேசு சொன்ன, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யவில்லை. அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. எனக்காய் உனக்காய் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார். பழியேற்பாட்டிலே பலியிடப்பட்ட ஆடு கிறிஸ்துவின் நிழலாக இருந்தது. அவர் நமக்கு எல்லாருக்காய் பலியிடப்பட்டது பிற்பதாக நமக்கு இன்றைக்கு பலி இல்லாமல் போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் யோவான் 19 28 வசனத்தை வாசியுங்கள். யோவான் 19 அதிகாரம் 28. ஹல்லேலூயா.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார்.
திருப்பி வாசிங்க.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார்.
அதன் பின்பு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கனையாக இயேசு என்ன சொன்னாராம்? தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நீங்கள் கவனித்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவு இயேசு கைது செய்யப்பட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவருக்கு தண்ணி கொடுத்தார்கள் என்று சொல்லி எழுதப்படவில்லை, சாப்பாடு கொடுத்தார்கள் என்று சொல்லி எழுதப்படவில்லை, அவருக்கு உதவியாக எதுவுமே செய்யப்படவில்லை. சட்டத்துக்கு விரோதமான விதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இரவாடு இரவாக அவரை விசாரித்து அடுத்த நாள் அவரை சிலுவையிலே அறைவதற்கு அவர்கள் முயற்சி கொண்டு செயல்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
ஆனால் இரவில் தொடங்கி அடுத்த நாள் வரைக்கும் படு வயலில் சிலுவையை சுமந்து கல்வாரிக்கு ஏறி வந்த இயேசுவுக்கு தாகம் உண்டாகி இருப்பது என்பது மறுக்க முடியாதது. ஒரு நாள் முழுவதும் தண்ணி குடிக்காமல் ஒருவர் இருக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சித்திரை உதைப்பட்டவராய், ஏக்கம் கொண்டவராய், வேதனை நிறைந்தவராய், துன்பம் நிறைந்தவராய், துயரம் நிறைந்தவராய், பாரத்தை சுமந்தவராய், முள்முடியை சுமந்தவராய், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், முதுகு நிறைந்த காயங்களோடு இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன். ஏன் சொன்னார்? ஏன் சொன்னார்? வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காய். பிதாவின் சித்தம் எதுவும் பிசகுவதில்லை, பிதாவின் சித்தம் எதுவும் தளர்வதல்ல. இயேசு சொன்னதற்கு காரணம் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 69:21 வாசியுங்கள். சங்கீதம் 69:21 வாசியுங்கள். ஹல்லேலூயா.
என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள்.
என் ஆகாரத்திற்கு என்ன செய்தாங்களா? வாசிய திருப்பி அந்த வசனத்தை.
என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள்.
என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தாங்களா? இங்க அதான் நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா இயேசு தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னவுடனே அவர்கள் காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தாங்களாமே. காடியின் ரகசியம் என்னவெனில் எழுதுகிறார்கள், அது நோக்கலை வேதனைகளை சகிக்க ஏற்றுக்கொள்ள உதவி செய்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனா இயேசு அதை புறக்கணித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்? இயேசுவானவர் மனுஷனாக எதையெல்லாம் சகிக்க வேண்டுமோ, எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, எதையெல்லாம் தாங்க வேண்டுமோ, அவர் 100 விதம் மனுஷனாக இருந்து அவைகளை ஏற்றுக்கொண்டு சகித்து ருசிக்க வேண்டும் என்பதற்காய் அவர் காடியை தள்ளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு துக்கத்தையும் துயரத்தையும் வேதனையும் சகிக்காவிட்டிருந்தால் இன்னைக்கு நீயும் நானும் படுகிற வேதனைக்கு தேவன் பதில் சொல்ல முடியாது. அதனால என்ன செய்தார்? ஒரு மனுஷன் பட வேண்டிய சகல வேதனைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சகித்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இயேசு சொல்லுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன். ஆம் ஆண்டவரே. அடுத்தது என்ன சொல்லுகிறது தெரியுமா? மெடிசின் ரீதியாக ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருந்து எவ்வளவுக்கு ரத்தம் வெளியேறுகிறதோ அவ்வளவுக்கு அவனுக்கு தாகம் உண்டாகுமா? ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருந்து எவ்வளவு ரத்தம் வெளியே வருகிறதோ அவ்வளவுக்கு ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே தாகம் உருவாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படியானால் இயேசுவுக்கு சிலுவையிலே தாகத்திற்கு மேலே தாகம் இருந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஏன்? இயேசுவிடத்திலே கடைசி துளி இரத்தமும் தண்ணீரோடு சேர்ந்து வெளியே வந்தது. அப்படியானால் இயேசுவுக்கு சரீர பூர்வமாக அவர் தாகம் உடையவராய் இருந்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. காரணம் நானே. இயேசு அப்படி சகிப்பதற்கும் அப்படி தொங்குவதற்கும் அப்படி தாகத்தினால் வாதிக்கப்படுவதற்கும் காரணம் நானே. ஹல்லேலூயா. அந்த தாகத்தோடு சேர்த்து என் ஆண்டவருக்கு உள்ளான இன்னுமொரு தாகம் இருந்தது. என் ஆண்டவருக்கு அதோடு சேர்ந்து இன்னுமொரு தாகம் அவரை நெருக்கி ஏவியது. என்ன தெரியுமா? அவர் என்னையும் உன்னையும் குறித்தொரு தாகம் உள்ளவராய் இருந்தார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இயேசுதான் சிலுவையில் அறியப்படுகிறதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. சிலுவையில் இருந்து என்னை குறித்தும் உன்னை குறித்தும் அவர் தாகம் உள்ளவராய் இருந்தாரே. அழிந்து போகிற ஜனங்களை குறித்து, அவரை சிலுவையில் அறையிற ஜனங்களை குறித்து, அவரை கொலை செய்கிற ஜனங்களை குறித்து அவர் தாகமுள்ளவராயிருந்தாரே. இந்த நாள் வரைக்கும் அந்த தாகத்தை எவராலும் தீர்க்க முடியவில்லை. இன்று வரைக்கும் எவராலும் அந்த தாகத்தை தீர்க்க முடியவில்லை. உன்னால் இன்றைக்கு தீர்க்க முடியுமா? உன்னால் இன்றைக்கு அந்த தாகத்தை தீர்க்க முடியுமா? உன்னால் அந்த தாகத்தை ஒரு கொஞ்சம் தீர்க்க முடியுமா? இதுவரைக்கும் நாம் ஊழியம் செய்ததிலே எதுவரைக்கும் நம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? இதுவரைக்கும் செய்தவர்களை வைத்து நாம் களைத்து விடுகிறோம், நாம் கவலைப்படுகிறோம், நாம் உடைந்து விடுகிறோம். ஆனால் எதுவரைக்கும் தேவனுடைய தாகம் தீர்க்கப்பட்டது சொல்ல முடியுமா? என் ஆண்டவர் கல்வாரியில இருந்து கவலைப்பட்டது யாருக்கா வேண்டி தெரியுமா? எனக்கா வேண்டி, உனக்கா வேண்டி. அவர் தாகமாயிருந்தது உனக்கா வேண்டி, எனக்கா வேண்டி. அவர் கவலைப்பட்டது உனக்கா வேண்டி, எனக்கா வேண்டி. யார் என்னுடைய காரியமாய் போவான்? ஒருவன் போவானா? என் காரியமாய் ஒருவன் போவானா? அவர் 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 தன் தன் காரியத்தில் கணக்காய் கருத்தாயும் இருக்கிறோம். கர்த்தர் கேட்கிறார், என் காரியமாய் ஒருவன் போவானா? ஒரு மனுஷன் ஒரு துண்டு பிரதி கொடுக்கிற பொழுது ஒரு கொஞ்ச தாகத்தை அவன் தீர்க்கிறான். ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிற பொழுது அவன் ஒரு கொஞ்சம் தாகத்தை தீர்க்கிறான். ஒரு மனுஷன் தேசத்துக்கு போகிற பொழுது அவன் ஒரு கொஞ்ச தாகத்தை தீர்க்கிறான். நான் நீ இயேசுவின் தாகத்தை எவ்வளவு தீர்த்திருக்கிறோம், எவ்வளவு தீர்த்து கொண்டு இருக்கிறோம், எவ்வளவுக்கு நாம் தீர்க்க போகிறோம்? இந்த கல்வாரியின் சிலுவையின் பாட்டின் நாளினிலே தேவன் சொன்ன ஐந்தாவது காரியம் என்ன தெரியுமா? நான் இன்று வரைக்கும் தாகமாயிருந்து கொண்டு இருக்கிறேன், நான் இன்று வரைக்கும் தாகமாயிருந்து கொண்டு இருக்கிறேன். கடைசி மனுஷனுக்கு ஓ முடிவு பரியந்தம், ஓ நான் வருமளவும் என்னை குறித்து சொல்லுகிற நாள் வரைக்கும் நான் தாகமாக இருந்து கொண்டே இருக்கிறேன். என் தாகத்தை தீர்க்கத்தக்க ஒருவன் ஒருவன் போவானா? போவானா? சொல்லுவானா? என்னை குறித்து பேசுவானா? நீ ஒரு நாளில் பேசுகிற அநேக வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை என்னை குறித்து இருக்கிறதா? என் தாகம் தீர்க்கப்பட, ஓ என் தாகம் தீர்க்கப்பட, நான் உனக்காய் சிலுவையிலே மரித்தேனே, நான் உனக்காய் பாடுகளை பட்டேனே, நான் உனக்காய் என் ரத்தத்தை சிந்தினேனே. ஒரு வார்த்தை சொல்லுவாயா? ஒரு வார்த்தை உன்னால் சொல்ல முடியுமா? ஒரு வார்த்தை உன்னால் சொல்ல முடியுமா? என் தாகம் தீர்க்கப்பட வேண்டும், என் காரியமா யார் போவா? நீயா உன் காரியத்தை குறித்து, உன் வேதனைகளை குறித்து, உன் சுக காரியத்தை குறித்து நீ கடந்து கொண்டே போகிறாயே? என் காரியமாய் போவது யார்? என் காரியமாய் போவது யார்? நான் தாகமாய் இருக்கிறேனப்பா. ஐயா, வேதம் சொல்லுகிறது தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கிறவன். நீ தாகமாயிருந்தால் தாகத்தை தீர்ப்பதற்கு ஜீவன் அதிக இருக்கிறது. ஆனால் அவருடைய தாகத்தை தீர்க்க என்னாலும் உன்னாலும் முடியவில்லையே. தாகத்தை தீர்க்க முடியவில்லையே. வருஷம் பிறந்து நாலாவது மாசம் வந்து விட்டது. எவ்வளவு தாகத்தை தீர்த்தோம்? ஒரு துண்டு பிரதி கொடுத்தோமா? இயேசுவை யாருக்காவது சொன்னோமா? கிறிஸ்துவை யாருக்கு அழைத்து சென்றோமா? என் தேவன் இன்றைக்கும் தாகமாயிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இயேசு இன்றைக்கும் தாகமாயிருக்கிறார் என்று சொல்லி மறந்து விடாதிருங்கள். இயேசு இன்றைக்கும் தாகத்திலே தீர்கிறார் என்பதை நீர் மறந்து விடாதிருங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் ஏராளமான வார்த்தைகளை அனுப்புகிறீர்கள். இந்த நாளில் அதிகாலையில் நான் பார்த்த பொழுது என்னுடைய அன்னைக்கு அநேக வார்த்தைகள் வந்திருந்தது. ஆனால் கிறிஸ்துவையே அறியாதவர்கள், தேவனையே பார்க்காதவர்கள், ஒரு விதையாவது இயேசுவை கேட்காதவர்கள் ஒரு வார்த்தை சொல்லவில்லையே, ஒரு வார்த்தை சொல்லவில்லையே. அன்னை நிறைந்திருக்கிறது வார்த்தையினால். ஒருவன் போவானா? என் காரியமா யார் போவா? யார் போவா? ஐயா, இந்த சிலுவையின் நாள் இல்லை, இந்த பெரிய பள்ளியின் அண்ணிலே நீயும் நானும் தேவனுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மை இருக்கும் என்று சொன்னார். அவரை குறித்து மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவது, அதிலே அவருடைய தாகம் தீர்க்கப்படும். ஐயா, வார்த்தை சொல்லு, அவர் தாகமாயிருந்தார், உன்னால் தீர்க்க முடியும், என்னால் தீர்க்க முடியும். ஐயா, ரட்சிப்பை கொடுக்கிறவர் கர்த்தர், கொண்டு செல்லுகிறது தான் நீ. நாங்கள் யாரும் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அனுப்ப முடியும். ஹல்லேலூயா. ஆகைய நாளை வேதம் சொல்லுகிறது, நான் தாகமாயிருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்கள், யோவான் 19:28-30 வாசிங்கள். ஹல்லேலூயா.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாய் நடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
30 வசனத்தை திருப்பி வாசிங்க.
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி சிலுவையிலே சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி இந்த பூமிக்கு வந்த எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றி கடைசியிலே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் முடிந்தது. உங்களுக்கு தெரியுமா, இதே வெள்ளிக்கிழமையிலே பல தீர்க்க தரிசனங்கள் ஒரே நாளிலே நிறைவேறியதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பல தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பவர்கள் இருந்து சிலுவையிலே அடிக்கிற வரைக்கும் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் ஒரே நாளிலே நிறைவேறியது. ஆகையினாலே தான் இயேசு வந்து சொல்லுகிறார், என்ன, எல்லாம் முடிந்ததப்பா, எல்லாம் முடிந்ததையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாரும் பார்த்து நாம் சொல்ல முடியாது, எல்லாம் முடிந்தது. ஆனால் இயேசு ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா? எல்லாம் முடிந்தது. இன்னைக்கு ஓட்டத்திலே இதுவரைக்கும் நாம் கடந்து வந்திருக்கிறோம், ஒரு தடவையாவது சொல்ல முடியுமா, தேவன் நினைத்தது எல்லாம் என் வாழ்விலே முடிவு பெற்றது, தேவன் சொன்னது எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன், தேவனுடைய சித்தம் என் வாழ்விலே நிறைவேறி முடிந்தது சொல்ல முடியுமா? ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக இருந்த அதே வேளையிலே அவர் தேவனாக இருந்தார். மனுஷனாக நிறைவேற்ற வேண்டியது எல்லாவற்றையும் அவர் கச்சிதமாய் நிறைவேற்றி சொன்னது என்ன தெரியுமா? எல்லாம் முடிந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தவருடைய பிரதானமான நோக்கத்தில் ஒன்று என்ன தெரியுமா? தேவனோடு ஜனத்துக்கு திரும்பவும் உறவு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். ஆதாம் ஏவாளத்தில் இருந்து அந்த உறவு எப்பொழுது உடைக்கப்பட்டதோ, அந்த உறவு எப்பொழுது எடுக்கப்பட்டதோ, அந்த உறவுக்கு பிற்பதாக ஒரு மனிதன் தேவனோடு பேசினான், ரெண்டு மனிதர்கள் தேவனோடு பேசினார்கள், ஜனங்களாகிய நாம் தேவனோடு பேசுவதற்கு இடமில்லாமல் போனது. அந்த உறவை திரும்பவும் கொண்டு வருவதற்காகவே இயேசு வந்தார். என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாம் முடிந்தது. நான் வந்தேன், ஏன் வந்தேன், தேவனோடு ஜனங்கள் பேச வேண்டும், உறவாட வேண்டும், அவர்கள் என்னோடு பேச வேண்டும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர்கள் வர வேண்டும். ஆகையினாலே இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிற பொழுது பூமியிலே அந்தகாரம் உண்டாயிட்டுதான், இருள் மூடியதான். மூடுகிற பொழுது ஒரு காரியம் நடந்தது, என்ன தெரியுமா? ஆலயத்தின் திரைச்சீலை ரெண்டாக கிழிக்கப்பட்டது. ஆகையினாலே சொன்னார், எல்லாம் முடிந்தது. பழைய பாட்டிலே திரைச்சீலைக்கு முன்பதாக தான் ஜனங்கள் நின்றார்கள். இன்றைக்கு இந்த பெரிய வெள்ளிக்கு பிறகு திருச்சியிலைக்கு உட்பக்கம் தேவ ஜனங்கள் கடந்து செல்லுகிறார்கள். ஆகையினாலே இயேசு என்ன சொன்னார், எல்லாம் முடிந்தது. நான் வந்ததுடைய நோக்கம் காரணம் காரணங்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி விட்டேனப்பா, நிறைவேற்றி விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிற பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொன்னவுடனே நியாய பிரமாணத்தின் காலம் அந்த சொல்லோடு நிறுத்தப்பட்டது என்பதை மறந்து விடாதிருங்கள். அங்கே நிறுத்தப்பட்ட அதே தருணத்திலே கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் மறந்து விடாதிருங்கள். நியாய பிரமாணத்தின் காலம் நமக்கு நிறுத்தப்பட்டவுடனே ஆலயத்துக்கு முன்பாக நின்ற காலம் கடந்து விட்டது, பாவத்துக்கு பலி செலுத்தின காலம் கடந்து சென்று விட்டது, தேவனோடு ஒரு மனிதனை வைத்து பேசிய காலம் கடந்து விட்டது, தேவனுடைய சமூகத்திலே தைரியமாக எல்லாரும் கடந்து செல்வதற்காய் இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா, எல்லாம் முடிந்தது. இன்றைக்கு தேவனோடு பேசுவதற்கு ஜனங்கள் மனுஷர்களை தேடுகிறார்கள். ஒருவன் தான் தேவனோடு பேச முடியும் சொல்லி நம்பி அலைந்து திரிகிறார்கள். அதே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறாரே, தேவன் எல்லா இடத்திலும் இருந்தால் உனக்கு பேசுவதற்கு பிரச்சனை என்ன, அதற்கு ஒருவரை தேட வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கும் உனக்கும் இன்றைக்கு கொடுத்திருக்கிற காலம் கிருபையின் காலம். ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தின் காலம் இருந்திருந்தால் இன்னைக்கு எனக்கு கை இருக்காதையா, எனக்கு கண் இருக்காதையா, இன்னைக்கு அநேகர் வாழ முடியாதையா. இவைகளை எல்லாவற்றையும் நிறுத்தி அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. இன்னைக்கும் அநேக முஸ்லிம் தேசங்கள் நியாய பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கலவெடுத்தால் கரத்தை வெட்டுகிறார்கள், கொலை செய்தால் கொலை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காயும் உனக்காயும் சொன்னது என்ன தெரியுமா, இவைகள் எல்லாம் முடிந்தது. நிறைச்சிட்டேப்பா, என் பிள்ளைகளை நான் அவ்வளவுத்துக்கு நேசிக்கிறேன், என் ஜனங்களை நான் அவ்வளவுத்துக்கு நேசிக்கிறேன், என் ஜனங்கள் என்னை சிலுவையிலே அடைக்கிறது உண்மைதான், ஆனால் அவர்கள் அன்பை விட நான் அவர்களில் அன்பு செய்கிற தேவன், நான் அன்பு செய்கிற தேவன் அப்பா, நான் அன்பு செய்கிற தேவன். அவருடைய அன்பிலே மாற்றமே கிடையாது, அவருடைய அன்பிலே மாற்றமே கிடையாது. அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. உங்களுக்கு தெரியுமா எத்தனை தீர்க்க தரிசனங்கள் வேதத்திலே, ஏசாயா 53 அதிகாரம் முதல்ல நான் வாசித்தேன், அதெல்லாம் தீர்க்கமாக உரைக்கப்பட்டவைகள் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் சுவிசேஷத்திலே ஒன்றுக்கு ஒன்றாக நிறைவேறியது, ஒன்றுக்கொண்டாக நிறைவேறியது. ஆகையினாலே இயேசு நின்று சொல்லுகிறார், எல்லாம் முடிந்ததையா. ஆச்சரியம் என்ன தெரியுமா, இயேசுவின் துக்கத்தை குறித்தும் தீர்க்கம் உரைக்கப்பட்டது, இயேசுவின் பிறப்பை குறித்து உரைக்கப்பட்டது உண்மை, இயேசுவின் வளப்பை குறித்து உரைக்கப்பட்டது உண்மை, இயேசுவின் சிலுவை குறித்து உரைக்கப்பட்டது உண்மை. ஆனால் அவர் வேதனைப்பட வேண்டிய விதம், அவர் பகைக்கப்பட வேண்டிய விதம், அவர் புறக்கணிக்கப்பட வேண்டிய விதம், அவர் அடிக்கப்பட வேண்டிய விதம் எல்லாவற்றையும் காலங்களுக்கு முன்பதாக தீர்க்கமாக எழுதப்பட்ட இந்த புத்தகத்தை பார்த்து ஒரு மனுஷன் இதை மதம் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் மதம் பிடித்திருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. இந்த புத்தகம் நேற்று எழுதப்பட்டு என் கையில கொடுத்திருந்தால் இந்த புத்தகத்தை நான் நம்ப போகிறது கிடையாது. இது காலங்களும் வருஷங்களும் ஆண்டுகளும் வாய்ந்த சரித்திர புத்தகம் இந்த காலத்தில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பிறந்த நாள் இருக்குது, இயேசுவுக்கு இறந்த நாள் இருக்குது, இயேசுவுக்கு உயிர்த்தெழுந்த நாள் இருக்கிறது. இயேசு மரித்திருந்தால் அவருக்கு உயிர்த்தெழுந்த நாள் எதற்கு, எதற்கு? இந்த உலகத்தில் இருக்க அவ்வளவு பேர் பைத்தியக்காரங்களா, படிச்ச பட்டதாரிகள் எல்லாம் முட்டாள்களா, எதற்கு? எதற்கையா இயேசுவின் ஒரு தெரிந்த நாள் இயேசு மறித்திருந்தார். இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது, என் ஜனத்திற்காக நான் வந்தேன், பாலகனாய் பிறந்தேன், வாழ்ந்தேன், ஜனங்களை என் பக்கம் திருப்பினேன். இன்றைக்கு அவர்களுடைய பாவத்திற்காய் பரிசுத்தமானது ஒன்று சிந்தப்பட வேண்டும். பல வேதங்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பாவம் சிந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டுமா? உன் ரத்தத்தையும் என் சத்தத்தையும் சிந்தினா இருக்கிற பாவம் கூடிரும். அதனால நம்ம ரத்தம் சிந்தவே முடியாது. அதனாலேதான் அநேக மதங்கள் என்ன செய்கிறது, இன்றைக்கும் ஆடுகளை வெட்டி பலியிடுகிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அது நானாகவே இருக்க வேண்டும். பிதாவின் சித்தத்தை குமாரன் நிறைவேற்றி முடிவில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எல்லாம் முடிந்தது. உங்களுக்கு தெரியுமா, யூதாஸ் கரியோத்து காட்டி கொடுப்பான் என்பது தீர்க்க தரிசனம். 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க எல்லாம் வசனம் இருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லவில்லை. 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்பது தீர்க்க தரிசனம். இன்றைக்கு எழுதப்படவில்லை, இந்த பக்கத்தில் எழுதப்பட்டது, இந்த பக்கத்தில் நிறைவேறுகிறது. ஆகையினாலே ஆண்டுகள் காலங்கள் அதுக்கிடையில ஏராளமானவைகள் விளங்குறதா? அந்த 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 30 வெள்ளிக்காசிலே ஒரு குயவனிடத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தீர்க்க தரிசனம். இவைகள் அண்டும் தச்சைகளாக நடந்தவைகள் அல்ல. சிலுவையில நடந்த எந்த காரியமும் தச்சைகளாக நடந்தது அல்ல, எல்லாம் தேவனால் நடந்தது என்பதை மறந்து விடாதிருங்கள் சபையாரே. எல்லாம் முடிந்தது. உன் பாவத்துக்குரிய பரிகாரத்தை கிறிஸ்து செய்து முடித்தார். இனி நீ பாவி அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து விடாதிரு. அப்படியானால் கிறிஸ்துவையே நம்பாத உங்களிடத்தில் நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? பாவத்திற்கு மருந்து தாங்கப்பா. எனக்கு பாவத்திற்கு மருந்து தேவை. பாவத்தோடு தேவனை சந்திக்க எவனாலும் முடியாது. ஆகையினால் எனக்கு வழிமுறை சொல்லுங்கள், நான் தேவனோடு பேச வேண்டும். எனக்கு வழிமுறை சொல்லுங்கள், இந்த வேதம் எனக்கு வழியை சொல்லி தந்திருக்கிறது. என் தேவன் இறங்கி வந்தார், என்னை அவர் நேசித்தபடியினால், என்னில் அவர் அன்பு கூர்ந்தபடியினால், அதனாலே அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. இந்த வேதத்திலே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நான் பார்க்க முடியாதங்க. எக்கச்சக்கமான தீர்க்க தரிசனம் இந்த நாளில் நிறைவேறி இருக்கிறது. சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் அச்சுவேறி ஆணிவேறியாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 6வது வார்த்தை, எல்லாம் முடிந்தது. தேவனுடைய நோக்கம் நிறைவேறியது. என்ன தெரியுமா? நானும் நீயும் தேவனுடைய பிள்ளைகள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அது நிறைவேறிட்டது, அது நிறைவேறிட்டது. ஹல்லேலூயா. பிசாசு அநேக தடவை நினைத்தான், நான் ஜெயம் கொள்ளுகிறேன், நான் ஜெயம் கொள்ளுறேன், நான் ஜெயம் கொள்றேன். கிறிஸ்து கடைசியிலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் முடிந்ததையா, பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கர்த்தாவே 6 வார்த்தைகளையும் நாம் உம்முடைய பாதத்தில் இருந்து தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உன் தாகத்தை தீர்க்கிற ஒரு மனுஷனாய் என் மனுஷியா என்னை மாற்றி விடும் ஐயா. நீர் எல்லாவற்றையும் முடித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாழ தானே ஐயா, நான் வாழ தானே ஐயா, நான் வாழ தானே ஐயா.
இது பெரியபடி ஆராதனையின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிய கேட்க போறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. எல்லாரும் தயவுசெய்து திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க.
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது.
திருபர்கோ படியப்பட்டது.
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது.
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாக இருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்றது, இட் இஸ் த பவர் ஆஃப் காட் டு சல்வேஷன் அப்படின்னு சொல்றது. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கு, கேட்க விரும்பாதவர்களுக்கும் பைத்தியம் போல தோணும், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாக இருக்கிறது. இரண்டாவது வசனத்தை நீங்க பார்த்தீங்களா இருந்தா, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாக இருக்கு. அப்படின்னா நமக்குள்ள ஒரு கேள்வி வருது, தாதா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, ஆனா நீங்க வசனம் சொல்லுது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாக இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் உண்மைதான், அதாவது பாவத்தின் தண்டனையில இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆக்கிட தீர்ப்பு இல்லை, we have no condemnation. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆக்கிட தீர்ப்பு இல்லை, பாவத்தின் தண்டனையில இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதை நாம் இறந்த கால ரட்சிப்பு என்று சொல்கிறோம். ஆனால் நாம் வாசித்த வசதியின்படி ரட்சிக்கப்படுகிற நமக்கோ என்று சொல்லப்படுகிறபடியால், இது இப்பொழுது நடக்கிற காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கிறது. சோ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே பாவத்தின் தண்டனையில் இருந்து, இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம் பாவத்தின் வல்லமையிலிருந்து. பாவத்துக்கு வல்லமை இருக்கு, அது நம்மை பாதாளம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இதிலிருந்து மீட்கத்தான் நம் ஆண்டவர் இயேசு மீட்பராக ரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே பாவத்தின் தண்டையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அது கடந்த கால அல்லது இறந்த கால ரட்சிப்பு. இப்பொழுது நாம் பாவத்தின் வல்லமையில் இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். ஆகவேதான் இதை சொந்த ரட்சிப்பு நிறைவேறு பிரயாசப்படுகள் அப்படி சொல்லப்படும். சோ ரட்சிக்கப்படுகிற நமக்கு அல்லது ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நமக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பலமாக இருக்கிறது. சோ சிலுவையை பற்றிய தியானம் பாவத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை பாதுகாக்கிறது. ஆகவேதான் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாக இருக்கிறது. சிலுவை பற்றிய தியானம் கடின இருதயங்களை உடைக்கிறது, சிலுவை பற்றிய தியானம் கல்லான இருதயங்களை கரைகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார், தேவனுடைய குமாரன் சிலுவையிலே அறையப்பட்டார். இறக்கருமான தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரம் இயேசு கிறிஸ்து கழுதையிலே பவனி போனதை நாம் பார்த்தோம். அதை பெரிய வாரம் என்று சொல்வார்கள், அதாவது போன ஞாயிற்றிலிருந்து இனி வருகிற அடுத்த ஞாயிறு வரைக்கும் இருக்கிற வாரத்தை பெரிய வாரம் என்று சொல்வார். இயேசு பல தடவைகள் எருசலேமுக்குள் போயிருக்கிறார், யூதேயா, சபாரியா, கலிலியா போன்ற இடங்களிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியங்களை நிறைவேற்றினார். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவை கால்நடையாக சுற்றித் தெரிந்து ஆண்டவர் இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். சோ வியாழக்கிழமை இரவு ஆண்டவர் இயேசு கைது செய்யப்படுகிறார் அல்லது பிடிக்கப்படுகிறார். யோவான் பார்க்கும் பொழுது அவர்கள் பந்தங்களோடு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பகலிலே பந்தங்கள் வர வேண்டிய அவசியமில்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு பிடிக்கப்பட்ட நேரம் இரவு நேரமாக இருந்திருக்கிறது. சோ ஆண்டவர் இயேசுவை இரவிலே கைது செய்தார்கள். அதற்கு முன்பாக நடந்த சம்பவங்களை நீங்க பார்ப்பீங்க சொன்ன, அதுக்கு முன்பாக இயேசு பஸ்காவை ஆசிரித்திருக்கிறார், பாடுபடுறதுக்கு முன்பு பஸ்காவை ஆசிரித்தார். அது குறித்து ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். உண்மையான பஸ்கா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். கிறிஸ்துவுக்கு நிழலாக பழி ஏற்பாட்டில் பஸ்காவை ஆண்டவர் இயேசு அறிமுகப்படுத்தினார். விடுதலையாகும் முன், இஸ்ரவ ஜனங்கள் விடுதலையாகும் முன் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், அந்த ரத்தம் பூசப்பட வேண்டும், அதுக்கு பிற்பாடுதான் அவர்களுக்கு விடுதலை. எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளே, அதுல இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அந்த பஸ்காவை அனுசரிக்கிற முறையை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அதில் ஒரு குறிப்பு என்னவென்றால், பஸ்கா ஆட்டுக்குடியின் ஒரு எலும்பு கூட முறிக்கப்படக்கூடாது. இதை நீங்கள் யாத்திராமும் 12:46 நீங்கள் பார்க்க முடியும். பஸ்கா ஆட்டுக்குடியை பிடி புசிக்க வேண்டிய காரியத்தில் ஒரு காரியம், அதன் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது. சோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எலும்புகளிலே ஒன்றும் முறிக்கப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதில் இருக்கிற இன்னொரு விசேஷம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைந்த போது நம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ரெண்டு பேர் போல கண்ணர்கள் திடர்களை இயேசுவோடு சிலுவையிலே அறைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் இயேசுவையும் கள்ளர்களோடு கள்ளராக அடையாளப்படுத்தி ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார். ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைந்த பிற்பாடு ரோம போர்சவர்கள் வந்து இயேசுவுக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருந்த ரெண்டு கல்லனுடைய கால் எலும்புகளை முறித்திருக்கிறார். ஆனா இயேசுடத்தில் வந்தபோதோ அப்படி அவர்கள் செய்யல். இயேசுவின் கால் எலும்புகள் பொறிக்கப்படவில்லை. ஏனென்றால் பஸ்கா ஆட்டுக்குடிய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது. அப்படியானால் இயேசுவின் கால் எலும்புகளை ஏன் அவர்கள் முறிக்கவில்லை என்றால், ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து போய்விட்டார். இந்த ரெண்டு கல்லரும் இன்னும் மறிக்கல. ஆகவேதான் அவருடைய காலெலும்புகளை முறித்தார்கள். அவர்கள் மறிக்க வேண்டும். மறித்த பிற்பாடுதான் ரோம சட்டத்தின்படி தான் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். ரோம சட்டத்தின்படி சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் மறிக்கிறதுக்கு முன்பு அவர்கள் இறக்கப்படவே முடியாது. ஆகவே ரெண்டு கல்லுகளும் மறிக்காதபடியால் அவருடைய கால் எலும்புகளை முறித்திருக்கிறார். பட் இயேசுடத்தில் வந்தபோது அவர் ஏற்கனவே அவர் மறித்திருந்தபடியால் அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. வியாழக்கிழமை இரவு இயேசு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிற்பாடு அவரை முதலாவது பிரதான ஆசாரியனாகிய கைப்பாவுடைய மாமனாகிய அன்னாரிடத்தில் கொண்டு போயிருக்கிறார். தன்னை கவனிங்க, இரவு ஒரே இரவில் கிட்டத்தட்ட 6 விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இயேசு. அதை குறித்து நான் சொல்லலாம் வரல், வேதவசனத்தை காட்டலாம் வர நமக்கு நேரம். இரவோடு இரவாக ஆண்டவர் இயேசுவை வைத்து விசாரித்திருக்கிறார். ஆனால் யூதர்களுடைய சனகரின் சட்டத்தின்படி, யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி, சனகரின் சட்டத்தின்படியும் இரவிலே எந்த குற்றவாளியும் விசாரணை செய்யப்படவே கூடாது. ஆனால் சட்டத்துக்கு மாறாக இரவோடு இரவாக ஆண்டவர் இயேசுவை வைத்து விசாரித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இரவோடு இரவாக விசாரித்தது மட்டுமல்ல, இயேசுவை குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு முன்னே அவர் மேல கை போட்டிருக்கிறார். யூதர்களுடைய சட்டத்தின்படி எந்த மனுஷனும் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டிருக்கிறது முன்பு அவர் கை போடவே கூடாது. ஆனால் சட்டத்துக்கு மாறாக ஆண்டவர் இயேசுவை நான் வாசித்த வேத வசனத்தின்படி முகத்திலே காரி துப்பியிருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரிய ஞாபகம் வருது. சில ஆண்டுகளுக்கு முதல் வீடியில் இருக்கிற ஒரு போதகுடைய மனைவி 16 நரம்பிட்ட தன்னுடைய பருவ பெண்ணை கூட்டிக்கொண்டு ஸ்டட்மிட்டுக்கு போய் தொண்டு பிறந்து கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து அந்த 16 பிள்ளை முகத்தில் காரி துப்பியிருக்கு. அந்த தாய் இன்றைக்கு உயிரோடு இல்லை, ஆரம்பத்தில் எங்கிட்ட அவங்க இருந்தாங்க. அந்த தாய் தன் மகளை பார்த்து சொன்னாலா, நம்மளை ஆண்டவர் இயேசுவர முகத்தில் இப்படித்தான் துப்புறாங்க, ஆக வேண்டிய கவலைப்படாது. சோ இயேசுடைய முகத்தில் துப்பி இருக்கிறாங்க, தலையில குட்டி இருக்கிறாங்க, கண்ணத்தில் அரைந்திருக்கிறாங்க, கையில கோலை கொடுத்து முன்னால முழங்கால் படியிட்டு யூதர்களின் ராஜாவை வாழ்கின்ற அவரை பரியாசப்படுகிறார். இதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது அடிக்கிறது கூட தாங்கலாம், ஆனா நிந்திக்கிறது, பரியாசம் பண்றது, வார்த்தைகளினால நிந்திச்சு சொல்லுகிற வடுக்கள் இலக்குவில ஆறாது, மறையாது. சொல்லுவார்கள், தீயினால் சுட்ட புண் ஆறும், ஆறாது டாவிடால் சுட்டப்பட்டு சொல்வார். அடிக்கிறது டோ ஒருவளவு சீக்கிரத்தில் மறைந்து போகுமானால் வார்த்தைகளினாலே நிந்தித்து சொல்லுகிற வசனங்களினாலே ஏற்படுகிற காயம் வடுக்கள் இலகுல மறையது மாற. பட் ஆண்டவர் இயேசுவை நிந்தித்திருக்கிறார்கள், பரிகாசப்படுகிறார்கள். இதை குறித்து சொல்லும் பொழுது எடுக்கிற வாசித்த வசித்தபடி இயேசு எத்சபடி தோட்டத்தில் பாடுபடுறதுக்கு முன்பே ரத்தம் சிந்தியிருக்கிறார். அதனை கொஞ்சம் கவனிக்கணும். தான் படப்போற பாடுகளை குறித்து அவர் யோசித்த போது வேதவசனம் சொல்லுது அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஹி வெந்தூரு அக்னி மிகவும் வியாகுலப்பட்ட போது அந்த வியாகுலத்தினால் ஏற்பட்ட விகாரத்தினால் அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து பாடுபடுறதுக்கு முதலே வேர்வை இரத்தமாக சிந்தியிருக்கு. சோ அப்படியான ஒரு காரியத்தை நாம யோசிக்கணும். ஆண்டவர் இயேசு உடலியல் ரீதியாக மாத்திரம் பாடுபட இல்லை, உளவியல் ரீதியாகவும் இயேசு பாடுபட்டிருக்கிறார். சரீரப்பிராக மாத்திரம் இயேசு பாடுபடல, மனோவியல் ரீதியாகவும் மனநிலைமையிலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கிறார். இதை குறித்து இந்த குற்பனை ஆராதனையில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் யாராவது மனவேதனை குழுக்குள்ளால போய்கொண்டிருப்பீங்களா நான் சொல்லுவேன், இந்த வழியால ஆண்டவர் இயேசு கடந்து போயிருக்கிறார். அவர்தான் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக்கோ, சிலுவையை சகித்து சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். இந்த இயேசு சிங்காசனத்தில் இருக்கிற பிதா வலது பாசத்தில், அதற்கு முதல் அவர் சிலுவையை சகிக்க வேண்டியது, சிலுவையை சகித்து சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார், பாடுபட்டு பரவேறியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த உலகத்திலே வாழுகிறோம், நமக்கு சொந்தமில்லாத இந்த உலகத்திலே நீதி நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் நாம் அநேக பாடுகளுக்குள்ளாக கடந்து கொண்டு பறந்து போக வேண்டி இருக்கிறது உண்மைதான். பாடுபடாதவன் கிறிஸ்தவன் அல்ல, சீசனையும் சீசத்துவத்தையும் பொறிக்கவே முடியாது. ஆகவேதான் ஒருவன் என்னை பின்பற்றிவாறு விரும்பினார், அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் சொல்லி நம் ஆண்டவரையே சொன்னதை நாம் இந்த வேளையிலே படுதலை கொள்வது பொருத்தமாக இருக்கப்பட்டு கடவுளுக்கு நம்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆகவே வியாழக்கிழமை இரவு இயேசுவை கைது செய்தார்கள், இரவோடு இரவாக அவரை பற்றி விசாரித்தார்கள், குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு முன்பே அவர் மேல கைபோட்டார்கள். பிற்பாடு வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே ஆண்டவர் இயேசுவை கட்டி தேசாதிபதியாக பிலாத்தோட்டத்தில் கொண்டு போயிருக்காங்க. ஏன் அப்படி கொண்டு போறார்கள் சொன்னால், யூதர்களுக்கு எவரையும் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே தேசாதிபதியாக பிலாத்து தான் அதை செய்ய முடியும். ஆகவேதான் இயேசுவை கட்டி பிலாத்துக்கு முன்பாக கொண்டு போறார். ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கலாம், இயேசுவை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள்? அப்படி சொன்ன நீங்க ஒவ்வொருவரும் பல பதைகளை சொல்லுவீங்க. இயேசுவை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள் என்று கேட்டா ஒவ்வொருவரும் பலவிதமான பதிலை சொல்லுவீங்க. ஆனா சத்தியம் என்ன தெரியுமா, இயேசுவை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள் டைரக்ட் ஆன்சர், இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியாது அவரை சிலுவையில் அறைந்தார். நல்லா கவனிங்க, பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக இயேசு நிற்கும் பொழுது அவன் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி தெரியுமா, நீ ஜீவனுள்ள தேவட குமாரனாய் கிறிஸ்துவா சொல், பிகாஸ் ஹி வாஸ் எ ரிலிஜியஸ் லீடர். அவருடைய கேள்வி அதன் அடிப்படையில் இருந்தது. பட் தேசாதிபதியாகிய பிலாத்துக்கு முன்பாக இயேசு நிற்கும் பொழுது பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நீ யூதர்களுடைய ராஜாவா சொல்லு. ரெண்டு கேள்விக்கு வித்தியாசத்தை கவனிங்க, எங்கு நின்றார்களோ எவர்களுக்கு முன்பாக நின்றார் அதன் அடிப்படையில் கேள்விகள் இருக்கதை தாம் அவதாரிய கொண்டார். ஆனால் ரெண்டும் ஆண்டவர் இயேசுடைய வாழ்விலே சாத்தியவாய்த்து இயேசு ரெண்டையும் மறுதளிக்கல. நீ யூதர்களுடைய ராஜாவாக என்று சொல்லி பிலாத்து கேட்ட போது இயேசு சொன்னார், நீ சொன்னபடிதான், நீ ஜீவனுள்ள தேவட குமாரனாய் கிறிஸ்துவா சொல்லு என்று பிரதான ஆசாரி சொன்ன பொழுது அவர் ஓம் இயேசு என்று சொன்ன போது வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இனி நமக்கு சாட்சி வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவை பிடித்து அவர் மேல கைபோட்டார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிவான தேவண்ட பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் பார்க்கிறோம், அவருடைய துடையில எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன். சோ ஆகவே கரிமானவர்களே, இயேசுவை இரவோடு இரவாக விசாரித்து காலையிலே பிலாத்துக்கு முன்பாக கொண்டு போனார்கள். அங்கே கொண்டு போகும் பொழுது ஒரு காரியம் மத்தேயுவில் மாத்திரம் அது எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? பிலாத்துடைய மனைவி ஒரு மெசேஜ் அனுப்புற டைரக்டா யாருக்கு? பிலாத்துக்கு. அந்த நீதிமானை ஒன்று செய்யாது, இவர் நிமித்தம் இரவில் நான் மிகுந்த பாடுபட்டேன். ஆகவே அந்த நீதிமான ஆகவே பிலாத்து என்ன செய்ய தெரியுமோ, தண்ணியை அடி, அவர்களுக்கு முன்பாக கையை கழுவினார். கை கழுவும் பிலாத்துகளை குறித்து எச்சரிக்கை என்ன தெரியுமோ, இயேசு கிறிஸ்து நீதிபரர் என்று தெரிந்தும் குற்றமற்றவர் என்று தெரிந்தும் இயேசுவை விடுதலையாக்கினார். நீ ராயனுக்கு சிறகு என்று சொன்ன உடனே பதவி என்று வந்தவுடனே பாய்ந்துடாம்பார் பெற்றவுடன் சொன்னபடியாகட்டும் கைகளை கழுவினார். ஆனால் தன்னுக்கு குற்றத்தை கழுவ முடிந்ததோ இல்லை. ஆகவே இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொலை செய்ய பிலாத்து கையளித்தாடு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேட்டோம், படித்தோம், சிந்தித்தோம், தியானித்தோம். வியாழக்கிழமை கிட்டத்தட்ட காலை 9 மணி அளவில் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைந்திருக்கோம். 6 மணி நேரம் அவர் சிலுவையில தோவி. ஹி வாஸ் ஜஸ்ட் ஐ திங்க் 6 hours ஹி வாஸ் ஹேங்கிங் ஆன் த க்ரோஸ். 6 மணி நேரம் இயேசு சிலுவையில தொங்கி 7 வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கார். அந்த 7வது வார்த்தையத்தை நாம பார்க்க போறோம். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கட்டும். என்ன தெரியுமா, இயேசு மறித்த போது பல சம்பவங்கள் நடந்திருக்கு. கல்லறைகள் தரவிட்டிருக்குது, பரிசுத்த வாங்கி எழுப்பியிருக்கார்கள் பல காரியம். அதில் ஒரு காரியம் விட்டுவிட்டா சாரி அதை பார்க்க பார்க்க சொன்னார்கள், திருச்சிலை கிழிந்திருக்கு. அதை குறிஞ்சி நீ கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது என்று எனக்கு தெரியுது. என்ன தெரியுமா, அந்த திருச்சிலை ஏன் கிழிந்தது என்பதை குறித்து நமக்கு கொஞ்சம் தெரிகிறது நல்லது. ஆசிரியப்பு கூடாரத்தை மோசை மூலமாக ஆண்டவர் அறிமுகப்படுத்தினார். அதுல 3 பிரிவுகள் இருந்தது. 1வது பிரகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கேதான் தேவன் மோசையோடு பேசினார். சோ இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறது தான் இந்த திரை. அந்த திரைக்கு உள்ளாக பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ளே போய் பரி செலுத்துவார், தனக்காகவும் ஜனங்களுக்காகவும். ஒன்ஸ் இன் இயர் ஒள்ளி, ஒரு வருஷத்தில் ஒரு தடவை மாத்திரம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து அந்த திரைக்கு ஊடாக அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் ரத்தத்தை தெளிச்சு பாவ பிராயசித்தம் செய்வார். வேற ஒருவரும் அதுக்குள்ள போக முடியாது. ஆரோன் உள்ள போய்க்குள்ள காலில் ஒரு சங்கிலியை கட்டி விடுவாங்களா? ஏன் தெரியுமா, ஒருவேளை ஆரோன் ஏதாவது குற்றம் செஞ்சா ஐயா பரிசு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவுட். எப்படி வெளியில போய் கொண்டு வர, எப்படி அவனை போய் வெளியே ஒருதரும் வேறொருதரும் போக முடியாது அப்படி சொல்லியிருந்தார். ஆகவே ஒரு சங்கிலியை கட்டி வச்சிருந்தாங்க. வர லேட் ஆகுதுண்டா விஷயம், ஆள் காலி கைத்து பிடிச்சி இழுத்து வெளியில் எடுக்கணும். சோ இப்படி பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமான விருது. சோ இப்ப இயேசு மரித்த போது அந்த திரைச்சிலை கிழிந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். அது அர்த்தம் விட தெரியுமா, இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அல்லேலூயா, ஆரோன் நின்ற அதே இடத்துல அல்லேலூயா, இன்றைக்கு அவரை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விரும்பின போதெல்லாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் நின்று பரலோக தேவனோடு பேச உறவாட கத்தரா இயேசு கிறிஸ்து நமக்கு வழி திறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவைதான் இப்ரேயர் சொல்லப்பட்டிருக்கிறது, மாமிசமான திரையின் வழியாய், தன்னுடைய மாமிசமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, திரைச்சிலை கிழிந்தது. நம் தலையை உயர்த்த அவர் தலையை சாய்த்தார். நாம் வாழ்வதற்காக கிறிஸ்து மரித்தார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார். பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார், நமக்காக சாபமானார். நம்மை பாவத்திலும் சாபத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எழுதப்பட்டிருக்கிறபடியே சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சேர்த்து மறித்தார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் இந்த கடைசி வசனத்தை நான் சுருக்கமாய் பார்த்து சீக்கிரமாய் படிப்போம். என்னுடைய கூட திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா சுவிசேஷம் 23:46 நாம் வாசி கேட்போமே. லூக்கா சுவிசேஷம் 23:46 நாம் வாசி கேட்போம்.
இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
சோ இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அப்படி சொல்லப்பட்டது. கவனிங்க, பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சோ இது ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. மரிக்கும் போதும் நம்பிக்கையோடு மரிக்கிற தேவகுமாரனாகிய இயேசு. சில பிரபலங்கள் சொன்ன, மரிக்கும் பொழுது சொன்ன கடைசி வார்த்தையை வாசித்திருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற பல பிரபலங்கள் மரிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ பயமா இருக்கு. பல பெரியவர்கள், படித்தவர்கள் மறிக்கும் பொழுது சொன்ன கடைசி வார்த்தை ரெக்கார்ட் ஆகிருக்குது, ஐயோ பயமா இருக்கு. இன்னும் சில சொல்லியிருக்காங்க, ஐயோ எங்கும் இருளாக இருக்கிறது. இன்னும் சில சொல்லுகிறார்கள், நான் சொல்றது உண்மை. இன்னும் சில சொல்லுகிறார்கள், ஐயோ எங்கு கருப்பு உருவங்களை பார்க்கிறேன் என்று சொல்லலாம். இப்படி பயந்த வார்த்தைகளோடு, பயத்தோடு, நம்பிக்கையற்றவர்களாக பயத்தோடு தங்கள் கண்களை மூடியிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இயேசு மரிக்கும் பொழுது, பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கின்றார் சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லி சொல்லப்படுது. இப்ப ஒரு காரியத்தை தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க, நான் முடிக்கிறேன். இப்ப இயேசு தேவனுடைய குமாரன், இறைவன், சிறுதனை, சோத்திரம். இறைவனை மனுஷன் எப்படி கொல்ல முடியும்? ஆண்டவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உள்ள தேவகுமாரன், இறைவன், இறைவகன், தெய்வத்தை மனுஷன் எப்படி கொல்ல முடியும்? நாம வாசித்தோம் இல்ல, சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள் என்று பேதுரு பிரசங்கம் பண்றார். அப்படியானால் இறைவனை மனிதன் எப்படி கொலை செய்ய முடியும்? ஏற்கனவே சில இடங்களிலே இயேசுவை கல்லறிஞ்சு கொல்றதுக்கு கல்லெடுக்க இயேசு அந்த இடத்தை விட்டு மறைந்து போறார். வை, அது அவருடைய நேரம் அல்ல. நேரம் இன்னும் வரையில்லை, நிறைவேற்றி முடிக்க முடியும் காரியங்கள் இன்னும் முடிக்கப்படவில்லை. அவன்தான் ஜீவன் 17 சொல்றாரு, பிதாவே பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். ஆகவே பிதா நியமித்த கிரியைகள் செய்து முடிக்கப்படுறதுக்கு முதல் இயேசுவை எவரும் கொலை செய்யவே முடியாது. ஆகவே இப்ப நேரம் வந்தாயிட்டது. இப்ப பிதாவின் சித்தப்படி சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலாக மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு பதிலாக அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு கொலை செய்யப்பட்டார் என்பது உண்மைதான். ஆனா சத்தியம் என்னவென்றால், கொலை செய்யப்பட்டார் என்பது உண்மை, ஆனா சத்தியம் என்னவென்றால், அவர்கள் கொலை செய்ய இவர் தன்னை தாமே ஒப்புக் கொடுத்தார். சூழல விலகி கொடுங்க தயவுசெய்து. ரோம போர்ச்சவர்கள் இயேசுவை கொலை செய்தது உண்மைதான், ஆனா இயேசு தேவனுடைய குமாரன், இறைவன், அவர்கள் கொலை செய்ய தன்னை தாமே அவர் ஒப்புக் கொடுத்தார். யோசித்து, குஷ்டநோய்களை கூசாமல் தொட்டு குணமாக்கின ஆண்டவர் இயேசுவின் கரங்களுக்கு உலகம் கொடுத்த பரிசு ஆடிகள், நன்மை செய்வராக சுற்றித் திரிந்த ஆண்டவர் இயேசுவின் பாதங்களுக்கு உலகம் கொடுத்த பரிசு ஆடி. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, நடந்து தெரிந்தார், நன்மை செய்வராக சுற்றித் திரிந்தார், 3 மரண வீடுகளில் பங்கு பெற்றினார், 3 மறித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினர், 1 திருமண வீட்டில் பங்கு பெற்றினார், யூத முறைப்படி திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது, குறைஞ்சு போச்சுது, மாப்பிள்ளைக்கு மகா வெக்கம் உண்டாக போகுது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசு மரியாதை கேட்க தண்ணீரை ரசமாக மாற்றி தன்னை முதலாவது அற்புதத்தை செய்தார் சொல்லி, குறைவை நிறைவாக்கி சொல்லி நாம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசுவை ரோம போர்ச்சர்கள் பிடித்து வேதனைப்படுத்தி பாடுபடுத்தி செல்வா. யோசிப்ப சேத்துல கைகளை சிலுவையில் வைத்த ஆணிகளால் அடிக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் இல்லையா? ரெண்டு காலையும் சேர்த்து சிலுவையில் ஆணியில் அடிக்கும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கும். இதையெல்லாம் இயேசு முதல்ல நினைத்த போதா அவருடைய இரத்த டாலங்கள் வடிச்சிருக்குது, வியாகுலப்பட்டிருக்க, மரண வேதனைப்பட்டிருக்க. ஆண்டவர் இயேசு தம்மை மீட்பதற்காக தன்னுடைய காய்களையும் கால்களையும் ஆணிகளால் அறைய ஒப்பு கொடுத்தார், விட்டுக் கொடுத்தார். அறை தூக்கி நிறுத்தின அகோர வெயில், மத்திய கிழக்கில் வெயில் பயங்கரமாக இருக்கும். ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு மணித்து ஆறு மணித்தாலும் ஆணிகளில் தொங்குறது என்ற கவனிங்க. இந்த சிலுவையில் அறையப்பட்டா சும்மா மூச்சு விடையிலாத, கைகள் ஆணிகள் தொங்குறபடியா கால் உடம்பு அசையலாது. ஆகவே ஒவ்வொரு தடவையும் அவர்களது காலு மேல தூக்கி தூக்கி மூச்சு விடணும். அப்படியானால் ஆறு மணி நேரமும் எவ்வளவு வேதனை அவர் அனுபவித்திருப்பார் சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறார். முதல் மூன்று வார்த்தையும் ஆண்டவர் சொன்ன பிற்பாடு பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டு எழுதப்பட்டிருக்கு. மூன்று மணித்தியாலம் பூமி எங்கும் கார் இருள் சூழ்ந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டிருக்கு. முதல் நாலாவது வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக மூன்று நாட்கள் தடவிக்கொண்டிருக்கத்தக்கதாக கார் இருள் உண்டாயிட்டு பார்க்கிறோம். இங்க இயேசு சிலுவையில் தொங்கும் போது மூன்று மணி நேரம் பூமி எங்கும் கார் இருள். பிற்பாடு நாலு வார்த்தைகளை ஆண்டவரையே சொல்லி கடைசியாக ஏழாவது வார்த்தை பிதாவை உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புக் கொடுங்க. யோவான் பத்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம். இயேசு தன் ஜீவனை விட்டார். தேவன் பிள்ளைகளே, சிலுவை பாடுகள் நாம் அடிக்கடி சிந்திக்கவில்லை. நம்முடைய தனி ஜபங்களில் கூட, என்னுடைய ஜபத்திலையும் நான் அடிக்கடி ஆண்டவுடைய பாடுகளை சிந்திக்கிறேன், தியானிக்கிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட பக்தி விருத்திக்கு ஏதுவாக வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கு. நான் உங்களுக்கு சொல்வேன், அடிக்கடி உங்களுடைய ஜப நேரங்களில் ஆண்டவுடைய பாடுகளை தியானிங்க, சிந்தி. அப்பொழுது நாம் தேவனுக்கு விரோதமாக இலகுவில் பாவம் செய்ய மாட்டோம். ஒரு காரியம் சொல்றேன், நேற்று இன்றைக்கு குற்பிடைதான் சொல்லி நேற்று என் பிள்ளைகளை கூப்பிட்டு ஆண்டவர் இயேசுட பாடுகளுக்கு உறுதி சொல்லிக் கொடுத்தேன். சொல்லிட்டு அவங்களை பார்த்துக்கிட்டு, சரி இயேசு இப்படியா உங்களை அன்பு கொண்டிருக்கிறாரு, நீங்க எப்படி இயேசுல அன்பு கூறுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்டேன். நாலு பேரும் நாலு பதில சொன்னாங்க. அதான் ஒரு ஆள் சொன்ன பதில், இந்த கல்வாரி தியானத்தை நாம் முடிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிரை தந்து நம்மளை அன்பு கொண்டிருக்கிறார். இப்ப நாம் ஆண்டவர்ல எப்படி அன்பு கூறுறது? ஒரு வசனத்தை பார்த்து நாம் முடிப்போமே. யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க செபித்து நாம் முடிப்போம். யோவான் பதினான்காம் அதிகாரம்
அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம்.
இந்த கல்வாரி தியானத்தில் ஃபைனலாக நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரணும். ஆண்டவர் இயேசு இவ்வளவாய் நம்ம அன்பு கொண்டிருக்கிறார், நாம் எப்படி ஆண்டவர்ல அன்பு கொடுறது? ஒருவரை நாம் ஆண்டவருடைய பாடுகளை கேட்டு கண்ணீர் வடிக்கல, ஆனா அது போதாது, ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கொடுவதாக இருக்க. அப்ப எப்படி நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கொடுறது? அவருடைய கற்பனைகளை கை கொள்வதால் தான் நாம் அவரிடத்தில் அன்பு கொள்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் கை கொண்டு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அன்பு கொள்ள முடியும். விளங்குற ஒரு ஆவி சொல்லுங்க, ஒரு அலையா சொல்லுங்க. சரி, முதலாவது வசனம் மன்னிப்பு வார்த்தை. அவங்க மன்னிப்பு கேட்டபடியா இயேசு மன்னிக்கல, நல்ல விளங்கணும். அவரை கொண்டவர்கள், துப்பினவர்கள், குட்டினவர்கள் மன்னிப்பு கேட்டபடியா இயேசு மன்னிக்கல, தாமாக அவர்களை மன்னிச்சார். மரிக்கிறதுக்கு முதல்ல அவங்களை மன்னிச்சார். ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமோ, அவங்க என்ன வந்து மன்னிப்பு கேட்டத்தான் அப்படி வேதபெற்ற சொல்லுது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒரு ரெண்டாவது அன்பின் வார்த்தை. இதோ தாய், ஏன் தெரியுப, இயேசு சிலுவையில் பறிக்கும் பறிக்கும் இயேசுடைய சீசர்கள் ஒருவர் ரசிக்கப்படல, இயேசு தேவனுக்குமான நம்பல் படி உயிர்த்தெழுந்த பின்பாடுதான் யாக்கோபுக்கு இயேசு தரிசனமாகிற பின்பாடுதான் யாக்கோபு ரசிக்கப்படுறார். அதுக்கு பின்பாடு சபைக்கு தூண்டான, அதுக்கு பின்பாடு சகோதரிகள் எல்லாம் ரசிக்கப்படுறார். ஆகவே இயேசு ரட்சிக்கப்படாத தன்னுடைய சகோதரத்தில் தன் தாயை ஒப்புக் கொடுக்கல, தனக்கு அன்பான சீசன் செலுவடைட்டு ஜோவாட்டத்தில் ஒப்புக் கொடுத்தார். அதோ உன் தாய் பறிக்கும் போதும் தன் தாய் நம்பிக்கையுள்ள ஒரு சீசனத்தில் இன்றைக்கு என்னோட கூட படதேசங்கள் ரட்சிப்பின் வார்த்தை அடிச்சது சான்ஸ் சாகப்போர் நேரத்தில் என்னென்ன பாவங்களை செஞ்சாரோ பாவி யாருக்கு தெரியும் இல்லையா? படுபாவியான தெரியல, யாருக்கு தெரியும்? அவன் கள்ளன், திருடன். ஆனா ஆண்டவர் வார்த்தை இன்றைக்கு எனக்கு தெரிஞ்செல்லாம் ஆண்டவர் செய்ததெல்லாம் இன்றைக்கு, டுடே நாட் டுமாரோ பட் டுடே, இன்றைக்கு என்னோடு கூட படைச்சு கத்தோட ஸ்தோத்திரம். தேவன பிள்ளையில ஆண்டோட வசனத்துக்கு நம்ம விட்டு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டோட வார்த்தைகளை கை கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆண்டோட அன்பு கூற முடியும். இந்த கல்வாரி தியானத்தை கேட்டோம், ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்தோம், கத்தருக்கு ஸ்தோத்திரம். நாம கடைசியாக ஆண்டவர் பார்த்து என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே, எனக்காக இத்தனை பாடுகளை பட்டிங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு மாத்திரம் நான் போயிடக்கூடாது. இவ்வளவா என்ன அன்பு கொந்தீரே, நானும் உங்கள் அன்பு கோருவேன், உன் கற்பனைகளாக கை கொண்டு நடக்க எனக்கு வளர்ந்தாங்க. ஆவினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாமிசத்தின்படி நடக்க நான் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. நம்ம எல்லாரும் தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய சத்தியத்தின்படி வாழ, கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். சார், யூ ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எல்லாரும் ஸ்தோத்திரம். போன ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசுடைய பவனி கழுத மேல பவனியை பார்த்தோம். இன்றைக்கு குட்ஃப்ரைடே, தமிழ்ல பெரிய வழி என்று, ஆங்கிலத்தில் நல்ல வழி என்றும், டொச்சில காஃபரைட்டாக்குன்றாங்க, எனக்கு அதில் அர்த்தம் தெரியாது. அடக அப்படிங்க ஞாயிற்றுக்கிழமையோ ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா, பெரிய வழிய வருஷத்துல ஒரு நாள் தான் கூடி அவட பாடல தியானிக்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலையோ 52 வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. ஆகவே ஒன்று என்ன தெரியுமா, இன்றைக்கு நாம் இயேசுடைய பாடுகளை தியானிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் தெரியுமோ, ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்தபடியே தான் இன்றைக்கு அவருடைய பாடுகளை தியானிக்கிறோம். இல்லது போனா அவர் செத்து போன ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான், ஆனா இயேசு பாடுபட்டு மறித்தார், சொன்னபடி உயிரோடு எழுந்தார். ஆகவே அவருடைய பாடுகளை இன்றைக்கும் தியானிக்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பிக்கையோடு கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. கரங்களை தேடி ஆண்டவர் மகிமைப்படுத்த சுதந்திரம் பண்ண நன்றி தகப்பன். இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த தேவகுமாரனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் பிதாவாகிய தேவனே, உம்முடைய சொந்த குமாரனை மாமிசத்தில் அனுப்பி உம்முடைய சித்தத்தை அவர்களை நிறைவேற்றி எங்கள் ரட்சிப்புக்கான அனைத்தையும் நீ செய்து முடித்து எங்களை உமக்கு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீரே பரலோக பிதாவே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, நீ தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் உண்மையே நீ வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து எங்களுக்காக மரணத்தை உத்தரித்து நீ தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பாடுகளை தியானி தருகிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்புக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி, உம்முடைய வசனங்களை மீறி மீறுதல்களுக்கு உட்படாதபடி, உம்முடைய அன்பின் அக்தியத்தை காத்துக்கொள்ளவும் அதை வளர்த்துக் கொள்ளவும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒரு சந்திக்கும் வரை உங்களுடைய தயவுள்ள கரம் எங்களை தாங்கிட்டு மட்டும் பண்டாடு. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் என சொல்லுங்க. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபாரங்களை பரவாய் கத்தரா இயேசு கிறிஸ்துவ கிருபையும் பிதாவா தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் அடியனவும் நம் அறிவோடும் என்று கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்துக்கு நம்ம வார்த்தையை பேச திரும்ப நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.